என்றால் யார் என்பதற்கு அல்லாஹ் கொடுக்கிற சில அடையாளங்கள், அல்லாஹ் கொடுக்கிற சில குணநலன்கள், அவர்களுடைய பண்பாடுகளை பற்றி இந்த இடத்தில் எடுத்து வைக்கப்பட்டது. அதனுடைய தொடராக இன்றைய தினத்திலும் அந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொன்னான், அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீதாகி, அல்லாஹுவினிடத்திலே உடன்படிக்கை செய்துவிட்டு அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் அதை முறுக்கிறார்களே அவர்கள்தான் பாசுக்குகள் என்ற முதல் குணநலத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான். அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிற போது, யாரோடு சேர்ந்து இருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும் என்ற அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறானோ அதை விட்டு துண்டித்து ஒதுங்குவர்கள் என்ற இரண்டாவது அடைமொழியை அவர்களுக்கு கொடுத்தான். மூன்றாவதாக சொல்லுகிற போது, அவர்கள் இந்த பூமியில குழப்பத்தை விளைவித்து அல்லாஹுக்கு மாற்றம் செய்து திரிவார்கள் என்பதையும் சொன்னான். இப்படியெல்லாம் இருப்பவர்களுடைய கடைசி முடிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் நஷ்டவாளிகளாக கை சேதத்தில் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் சிஃபத் உடன்படிக்கைக்கு மாறு செய்வது என்பதை பற்றி ஒரு தெளிவான கருத்து. அல்லாஹு தஆலா உடன்படிக்கையை எப்படி விரும்புகிறான், அப்படி ஒரு இடத்துல வாக்கு கொடுத்தால் அதை காப்பாற்றுவதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுகிறது, எப்படி காப்பாற்ற வேண்டும், அந்த விஷயத்தில் ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹு ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வாக்குறுதிகள் எப்படி இருக்க வேண்டும், உடன்படிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற உதாரணங்கள் பல்வேறு நிலைகளிலே இங்கு தரப்பட்டன. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கிற போது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யாரோடு சேர்ந்து இருக்க வேண்டும், எதை இணைத்து இருக்க வேண்டும், எதோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்று ஷரியத் சொல்லுகிறதோ, அல்லாஹும் அல்லாஹ்வினுடைய தூதர்களும் சொல்லித்தந்தார்களோ, அதை விடுத்துவிட்டு அதை வெட்டி அதை துண்டாடி அதிலே இல்லாமல் தங்களை தணிக்க ஆக்கி கொள்ளுபவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இரண்டாவது வகைக்காரர்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். இதை பற்றி நாம் சொல்லுகிற போது சொன்னோம், சமூகம் என்பது குடும்ப அடிப்படையிலே ஆனது. அங்கே தாய் தகப்பன் இருக்கிறார்கள், சகோதரர் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டார் இருக்கிறார்கள், ஊர்க்காரர்கள் இருக்கிறார்கள், தெருவாசிகள் இருக்கிறார்கள், அதே போன்று நம்மோடு வாழுகிற பக்கத்து ஊரார் நாட்டார், அதற்கு அடுத்து அண்டை நாட்டார் என்று மனிதருடைய உறவு விரிந்து கொண்டே செல்லுகிறது. துபாயில இருந்து இந்தியாவை பற்றி செய்திகளை நாம் பத்திரிகையிலே படிக்கிற போது, இந்தியர்கள் இப்படிப்பட்ட சாதனையை உலகத்திலே புரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதாக சந்தோஷப்படுகிறோம். இந்தியர் என்ற வார்த்தை வருகிற போது நாம் நம்மை அதற்கு உள்ளே உடன்படுத்திக் கொள்ளுகிறோம். அந்த அளவுக்கு விஞ்ஞானத்திலோ அல்லது அறிவிலோ அல்லது திறமையிலோ அல்லது சிந்தையிலோ அல்லது பணத்திலோ உரியவர்களாக இல்லாவிட்டாலும் கூட, ஒரு சாதாரண பாமரன் கூட இந்தியாவை பற்றி எழுதுகிற போது, இந்திய தேசத்தினுடைய பெருமையை எழுதுகிற போது தனக்கும் இது சாதகமானது என்பதை பெருமையாக சொல்லிக் கொள்ளுகிறார். அப்ப அல்லாஹு தஆலா அந்த இடத்திலே சொன்னது, யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை முறைகள் கற்றுக் கொடுத்தது இஸ்லாம் இருக்கிறதே, அந்த வாழ்க்கை முறையோடு இருக்க வேண்டும். எந்த இடத்திலே அந்த வாழ்க்கை முறைகள் உடைக்கப்படுகிறதோ அந்த இடத்திலே ஃபசாத் ஆரம்பமாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அதற்கு உதாரணத்தையும் நாம் இங்கு சொன்னோம். இன்றைய காலத்தினுடைய மேற்குலகங்களை பார்க்கிற போது, அங்கே அவர்கள் கலாச்சார பெருமை, அதே போன்று தங்களுடைய சிந்தனையின் உச்சம் என்று அவர்கள் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதுவே அவர்களுடைய வாழ்க்கைக்கு வேட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. எதை பற்றி, அந்த செக்ஸ் என்று சொல்லுகிற அந்த விஷயத்திலே அவர்கள் ரொம்ப, அதெல்லாம் ஒரு டீ குடிக்கிற மாதிரி. இன்னைக்கு அந்த இதை சொன்ன பெண்ணுக்கு தமிழகத்தில இந்தியாவில இந்திய தேசத்திலே மரியாதைகள் கொட்டி குமிக்கப்படுகிறது. அவர் இந்தியாவிலே பாதுகாக்கப்பாக அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண்மணி அவர் எழுதிய வார்த்தைகள் செக்ஸ் என்பது டீ குடிக்கிறது மாதிரி, நம்ம நண்பர்களோடு போய் எப்படி சாயா குடிக்கிறோமோ அதே மாதிரி போறப்ப அது வந்து ஒரு சமூக குற்றமோ அல்லது சமூக எலிச்செயலோ அல்ல, இது சாதாரணமாக மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறது என்ற ஒரு செய்தியை பத்திரிகையிலே பகிரங்கமாக கொடுத்தார். தன்னுடைய புத்தகத்திலும் எழுதினார். இப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் மதிப்புகள் எப்படி இருக்கிறது, இது ஏன் இந்த தாக்கம் என்று சொன்னால், சில பகுதிகளிலிருந்து வருகிற கலாச்சார முன்னேற்றம். சகோதரர்களே, பத்திரிகையிலே ஒரு புத்தகத்தில் இடையில ஒரு செய்தியை படித்தேன், அதில் போட்டிருந்தார்கள், கலாச்சாரம் என்பது எந்த ஒரு வரையறை என்று மனிதனுக்கே புரியவில்லை. ஒரு காலம் இருந்தது, அதில் எழுதியிருந்தார், அழகாக உதாரணம் எழுதியிருந்தார், ஒரு காலம் இருந்தது எல்லா பெண்களும் தங்களுக்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு போராட்டங்களில் இறங்கினார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்ன எங்களுக்கென்று தனிக்கல்லூரி கிடையாதா, நாங்கள் சேர்ந்துதான் படிக்க வேண்டுமா, ஆண்களுக்கு மட்டும் தனிக்கல்லூரி இருக்கிறதே, எங்களுக்கும் தனிக்கல்லூரி வேண்டும், நாங்களும் பெண்களும் இந்த உலகத்திலே ஜடப்பொருள் தான், இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் தான் கோஷம் எழுந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா தனியா காலேஜ் வச்சு விமன்ஸ் காலேஜ் வச்சு கொடுத்துட்டாங்க. எப்படி மென்ஸ் காலேஜ் இருக்கோ அதே மாதிரி விமன்ஸ் காலேஜ். இன்னைக்கு விமன்ஸ் காலேஜ் உலக லெவலில் பல இடங்களில் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, பல இடங்களில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம் இந்திய திருநாட்டிலும் குறிப்பாக தமிழகத்திலும் கூட பல்வேறு இடங்களில் இஸ்லாமிய கல்லூரிகள், மாற்று மத சகோதரர்கள் நடத்துகிற பெண்களுக்கென்று உரிய கல்லூரிகள் பல்வேறு இடங்களில் துவங்கப்பட்டு விட்டன. இன்று அதே சமுதாயம், அந்த பெண்களுடைய சமுதாயம் சொல்லுகிறது, இது என்ன அநியாயம், எங்களை மட்டும் பிரித்து தனியாக வைப்பதில் என்ன இருக்கிறது, நாங்களும் அந்த ஆண்களோடு சேர்ந்து உறவாடுவோம், அப்படிப்பட்ட கல்லூரிகளும் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப நேத்து சொன்னது இன்னைக்கு எதிர்பார்க்கிறது. மனிதனுக்கு தான் எங்கே இருக்கிறோம், தனக்கு எது தேவை என்று அவனால் முடிவு செய்து கொள்ள முடியாது. இங்கு இருக்கிற போது அதை பார்த்து நினைப்பான், அது எனக்கு கிடைத்து விட்டால் ரொம்ப நன்றாக இருக்கும். அங்கே போய் உட்கார்ந்தவுடன் சொல்லுவான், இது அல்ல இதை விட்டு அதை கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அங்கே போய் அமர்ந்தவுடன் சொல்லுவான், இது என்ன குப்பை, இன்னும் அங்க போயிட்டான்னா. ஆனால் எந்த இடத்திலும் அவன் நினைப்பது மட்டும் கிடைப்பதில்லை, அதுதான் உண்மை. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்ளிகபிளான ஒரு விஷயம். எல்லாரும் எந்தெந்த ஸ்டேஜில் நாம் இருந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோமோ, அவர்களை பார்க்கிற போது ஏதோ ஒரு காணல் நீர் போன்ற, அடரா எவ்வளவு பெரிய ராஜ வாழ்க்கை, எம்டியா கம்பெனிக்கே அவர் தான் எம்டி, அப்படியே குழுகுழு கார்ல வராங்க, அப்படியே கையெழுத்து போடுறாங்க, செக் இஷ்யூ பண்றாங்க, அப்படியே போயிட்டு என்ன வேலை, இப்படி ஒரு வேலையை நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாபாவை கொண்டு போய் அந்த சீட்ல ஒரு நாலு நாள் உட்கார வச்சா முடிஞ்சு போச்சு. திக்கி திணறி முடி பிழுங்கி என்ன இந்த இதுக்கு நான் பேசாம அந்த அக்கௌண்ட் வேலையே பாத்துக்கிட்டு இருந்திருப்பேனே. பார்க்கிற போது ஏதோ லேசாக தோன்றினாலும் கூட அதுக்கு தகுதியான ஆள்கள் தான் அங்கங்க வர முடியும். ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான், நான் எனக்கு தனிக்கல்லூரி தொடங்கியவுடன் எனக்கென்று ஒரு பெருமை கிடைத்துவிடும், சமூகத்தில் நாங்கள் அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்ற எண்ணம் அங்கே பிறக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்து, என்னடா நம்மளை இப்படி தனியா சமூகம் ஒதுக்கி கொண்டு போகிறதே, தங்களுக்கென்று பெண்கள்னாலே தனிக்கல்லூரியில போய் படிக்க வைங்க, இப்படி எல்லாம் கோ எஜுகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே, இது என்ன எங்களுக்கு தனியா எங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறீர்கள், நாங்களும் சமூகத்திலே ஒரு அங்கம், ஆகவே ஆண்களோடு நாங்கள் கைகோர்த்து படிப்போம், அறிவு எங்க வேலை செய்ய. ஏருக்கு மாறான கருத்துக்கள் யார் சொல்லுகிறார்கள், அதே சமூகம் தான் சொல்லுகிறது. நேற்று எந்த சமூகம் இதற்கென்று போராடியதோ அதே சமூகம் என்று சொல்லுகிறது, எங்களுக்கு இது தேவையில்லை அதுவே தேவை என்று. எந்த சமூகம் உலகத்திற்கு கார்களையும் பிளேனையும் அதே போன்று மோட்டார் சைக்கிள்களையும் அறிமுகப்படுத்தியதோ அதே சமூகம் இன்று தங்களுடைய நாட்டிலே சைக்கிளிலே போய்கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னே தெரியாத நம் போன்ற சமூகம் இன்னைக்கு என்ன வகையான கார்கள் இருக்கிறதோ முதல் முதல்ல மெட்ராஸ்ல பார்க்கலாம், டெல்லியில பார்க்கலாம். புது புது கார் வந்து இறங்கின உடனே மெட்ராஸ்ல வாங்கிடுறா விலை கொடுத்து. ஆனால் இந்த சமூகம் எதை உற்பத்தி செய்து இந்த சமூகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு பழைய நிலைமைக்கு திரும்பிக்கிறான், சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கான். தண்ணி பாட்டில் முன்னாடி மட்டும் இங்கே சாதாரணமாக பார்க்கலாம், அந்த நாட்டுக்காரங்க சைக்கிளில் போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் ஓவர் டிராஃபிக் சம்திங், அவங்களுக்கு இருக்கிற அந்த பிளட் ப்ரெஷரை குறைத்துக் கொள்வதற்கு சைக்கிளில் போங்கிறாங்க, அவங்க சைக்கிள் எடுத்து போயிருக்காங்க. இதில் போகிறதுக்கு என்னமோ ஒரு ஜாலியாக இருக்கு. ஒரு தடவை பேட்டியில் படித்த ஞாபகம், ஒரு ஆங்கிலேயர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், எங்களுக்கு இந்த சைக்கிளில் ஓட்டுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இன்று சொல்லுகிறேன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காலம் வரும் எப்படி நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய மூட்டைகளை தங்களுடைய தலையிலே சுமந்து கொண்டு ஊர் விட்டு ஊர் போனார்கள், அதுவும் சுகம் என்று சொல்லும் இந்த சமூகம், வரத்தான் போகிறது. அப்போ என்ன இங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இதுல இருந்து அதை பார்க்கும்போது அது சூப்பருங்களாம், அங்க உட்காந்துக்கிட்டு அங்க போகும்போது அது சூப்பருங்களாம், கடைசியில மொத்தமா உட்காந்து திரும்பி பார்க்கும்போது நான் முன்னாடி இருந்த நிலைமையே ரொம்ப நல்ல நிலைமை இல்ல அப்படின்னு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கான். இதுதான் இயற்கைத்தன்மை, மனிதனுடைய இயற்கைத்தன்மை. அப்போ அவனுடைய செயல்கள் மாற மாற என்ன பிரச்சனை ஆகி போகுதுன்னு சொன்னா, இப்ப இவங்க அப்படி நினைக்கிறதுனாலயோ அவர்கள் அப்படி செயல்படுத்துவதனாலயோ எந்த பிரச்சனையும் இல்லை. நேற்று வரை தனிக்கல்லூரி கேட்ட சமூகம் இன்றைய தினத்தில் நாங்கள் ஒன்றாக படிப்போம் என்று ஆசைப்படுகிறது. கேட்டதுல தப்பு இல்லை, வந்ததுல தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனாங்க தெரியுமா, கல்லூரிகள் பிரிகிறதே, கார்கள் விலை மதிப்பு ஏற்றப்படுகிறதே, கார்கள் உலகம் பூராவும் அறிமுகப்படுத்துகிறதே, அதுக்குன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. உலகத்தில் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்கிறது, ஒவ்வொரு செயலுக்கும் அதனுடைய எதிர்வினை இருக்கிறது, அதை செஞ்சு முடிச்ச உடனே அதனுடைய விளைவுகளை அனுபவித்தே ஆக வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எதை செய்கிறோமோ அதற்கென்று ரியாக்ஷன் விதியை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ஒவ்வொரு செயல்களும் அதற்கென்று ரியாக்ஷனை கொண்டிருக்கிறது, உலக விதி. அது என்ன செயலாக இருந்தாலும் சரி, சிரிச்சாலும் கூட அதற்கென்று ஒரு செயல் உன்னுடைய உடலிலே ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படுகிறது, அல்லது உடல்ல வேற ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது. கோபப்பட்ட அப்படின்னு சொன்னா உடல் அதுக்கு தகுந்தது போன்ற ஏதாவது பிபி ஏறுது, வேற ஏதாவது கண்டுபிடிக்கிறானா இல்லையா, நம்மால் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உலகம் அப்படி நடக்கிற போது அதனுடைய எதிர் வினை இருக்கிறதே அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது மனித சமுதாயத்திற்கு புரியவில்லை. ஆனா திரும்ப நாங்க போனோம் திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு இவங்க பேசிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் போனதனுடைய விளைவு இந்த உலகத்தில் எதை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதை சிந்திக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சகோதரர்களே, இன்றைய காலத்தில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அதே போன்று தாய்க்கும் மகள்களுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு இருக்கிறதே விரிசல் விட்டு கிடக்கிறது. ரொம்ப கேவலமா எந்த ஒரு நிகழ்ச்சியை பத்தி, அதாவது மாற்று தேசத்திலே மேற்கிந்திய கலாச்சாரம் என்று போட்டி கொண்டிருந்தார்கள், இன்னைக்கு தமிழகத்தில் இறக்குமதி ஆகி துப்பி சென்னை போன்ற நகரங்களிலே வந்து வார்த்தால் கேவலம் காரி துப்பி விடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய பெண்களை பருதா இல்லாமலோ பருதாவோட ஊட்ட விட்டு வெளியே இறங்க வைக்கிறதுக்கே பெரிய யோசனைக்குரிய விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மொபைல் வந்துருச்சு, அதே போன்று பல்வேறு பொருட்கள் வந்துருச்சு. எப்படி எப்படி எல்லாம தங்களுடைய காய்களை நவர்த்துவதற்கு சைத்தான் அப்படி வளைச்சு போட்டு வச்சிருக்கான். ஒரு நண்பர் சொல்லுகிற போது சொன்னார், ஒரு இங்க இருக்கிற ஒருவருக்கு ஊரிலே பெண் முடிவாகி விட்டது, ஒரு கிராமம் தான் அது பெண் முடிவாகி விட்டது. உடனே இவர் என்ன செய்யறாரு, தனக்கு முடிவான பெண்ணோட பேசுகிறார், சேட்டிங் செய்கிறார், அந்த பெண்ணுக்கு செல் வாங்கி அனுப்புகிறார். இங்கிருந்து தன்னோடு உறவாடுவதற்கு முடிவு செய்யப்பட்ட பெண் ஹித்துபா, யாரோடு உங்களுக்கு திருமணம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பெண்ணோடு பேசிக் கொள்வதற்கு மார்க்கம் இருந்திருக்கிறது, சில லிமிட்டேஷன்ஸ் ஆனாலும். அப்ப அந்த பெண்ணோடு உறவாடுகிறார். இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறன. ஒரு நாள் திடீர்னு போன் பண்றாரு, எடுக்கிறமே வேற ஆண் எடுக்கிறார். யாரு பாணி, என்ன விசேஷம் நடந்தது? ஒருத்தர் சொன்னாரு, இல்ல ஃப்ரெண்டு வெளியே போயிருக்காங்க, அந்த வந்த உடனே கொடுத்துட்றேன் வச்சுட்டா கட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டா அவ எடுத்து பேசுறா, என்ன விசேஷம்? ஆ, எனக்கு பாய் ஃப்ரெண்ட், கிராமம், பெரிய ஒன்றும் வளர்ந்து கல்கத்தா போன்ற சிட்டியோ நகரமோ ஒரு ஒரு கல்ச்சுரல் உள்ள இடமோ கிடையாது, கிராம பாய் ஃப்ரெண்ட். உடனே இங்கேக்கு அங்கே என்ன நடக்கும் தெரியுமில்ல, தகராறு. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியானா உங்க கூட வாழ முடியாது, உங்க செல்ல நீங்களே வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா உங்க கூட வாழ முடியாது, எந்த காலத்துல இருந்துகிட்டு எப்பயும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் துபாயில இருந்துகிட்டு இப்படி இருக்கியே, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப அருகருப்பா இல்ல. சகோதரிகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இது நம்முடைய தங்கையாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கு, மூத்த சகோதரியாக இருந்தால் எப்படி இருக்கு, ரொம்ப பெருமையா சொல்லுவோமா, என்ன செஞ்சிருப்போம், கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். சகோதரர்களே, இதே நிலைமைகள் என்றோ ஒரு காலத்திலே ஏதோ ஒரு நகரங்களிலே வளர்ந்து முடித்து விட்டது. இன்று அதை விட்டு வெளியே வருவதற்கு அந்த நாடுகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனா முடியல, எங்க நாட்டை காப்பாத்துங்கன்னு ஒவ்வொரு நாடும் அழுதுகிட்டு இருக்கு. அடடா, 12th படிக்கிற பொண்ணு குழந்தை பெற்றுறதுக்கு தங்க பிரெக்னன்ட் ஆயிடுறா, 10th படித்துக் கொண்டிருக்கிற பெண் பிரெக்னன்ட் ஆயிடுறா, இதை என்ன செய்யறது, எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பத்திரிகையில படித்த ஞாபகம் அதுல எழுதியிருந்தார்கள். இன்னைக்கு உள்ள அந்த CBCID CBCID இருக்குல்லவா, புலனாய்வுத்துறை பிரிவு, அந்த புலனாய்வுத்துறை பிரிவு போன்றே தனி தனி, அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் அதுல ஆரம்பிச்சிட்டாங்க. புலனாய்வுத்துறை எப்படி அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு சிபிஐ டிபார்ட்மெண்ட் இருக்கிறதோ சென்ட்ரல் அந்த இதுக்கு, அதே போன்று இன்று தனியார் துறைகள், தனித்துறைகள், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ற பெயரிலே அப்படிப்பட்ட துறைகளை ஆரம்பித்து கொடிகட்டி பறக்கிறார்கள் டெல்லி போன்ற நகரங்களிலே. என்ன அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கிறாங்கன்னா, பணக்காரர்கள் தங்களுடைய எதிரிகளை சோதிப்பதற்காக வேண்டி பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அது வந்து காசு கொடுத்து ஒரு இடத்துல படித்தேன் அந்த பத்திரிகையில் எழுதி இருந்தால், ஒரு நேரத்திலே அப்படி பயன்படுத்தப்பட்ட அந்த செயலியுடைய சேவைகள் இன்று தங்களுடைய மகள்களை பார்ப்பதற்காக வேண்டி அப்படிப்பட்ட சிஐடியை போடுறான் பெரிய பணக்காரன். நம்ம உட்காந்து பார்க்க முடியாது, நாள் பூரா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நினைச்சா மெட்ராஸ்ல இருப்பார், நாளைக்கு நினைச்சா டெல்லியில இருப்பார், நாளை கழிச்சு பாம்பேல இருப்பார். தன்னுடைய புள்ள எவன் கூட சுத்துறான்னு தெரியாது. எல்லா வசதியும் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, லேப்டாப் இருக்கு, கையில செல் இருக்கிறது, யாரோடு போனால் என்ன நடக்கும் என்று தெரியாது. பதறுகிறான், அவனை போட்டு நீ போய் பொண்ண கேட்பதற்கு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது பார்த்தீர்களா. நம்முடைய பெண்ணின் மீது சந்தேகப்பட்டு நம்முடைய பெண்ணை சோதிப்பதற்கென்றே ஒரு பரிசோதனை குழு, பெண் கூட அவளுக்கே தெரியாது சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி போன ஒரு இடத்துல ஒரு அந்த டிபார்ட்மெண்ட், அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை சேர்ந்தவர் எவர் அந்த பெண்ணை பாதுகாப்பதற்கென்று அனுப்பப்பட்டாரோ அவர் தூக்கிட்டு போயிட்டார், அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டார். இதெல்லாம் நீங்க படிச்சு ரொம்ப பழகி போன செய்திதான். இடத்துக்கு சில பேர் கேள்விப்படாம இருக்கலாம், அதிர்த்தினமா புதுச்சா சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் வாழ்வியல் நிகழ்வுகள், அந்த அன்றாட பொழுதில நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் தஆலா ஏன் அப்படி சொன்னான், அவர்கள் யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டு இருக்கிறவர்கள் அதை வெட்டி வாழ்வார்கள். வெட்டி வாழ்ந்தால் முடிஞ்சு போச்சு. ஒரு பெண் போனால் ஒரு அண்ணியனோடு இருந்தால் அவளுக்கு அதனால் கர்ப்பம் உண்டாகி விட்டது, அதுக்கு பின்னாடி வந்து கைது காலில் விழுந்து அழுகுறா, அதை நீக்கிட முடியுமா? ஏற்பட்ட
எரியலாம். கிரீடத்தை தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கும் அல்லவா, அதை எப்படி சமூகம் அழிக்க போகிறது, எப்படி அழிக்க முடியும்? அப்ப அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அந்த பாசிக்கீன்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், உறவு முறைகளில் எந்த ஒரு ஆயத்தில் வருகிற போது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஹல் அஸைதும் அன் தவல்லை அன் தவல்லைதும் அன் துஸிது ஃபில் அர்த் வ துக்தீஉ அர்ஹாமக்கும். அல்லாஹ் அந்த மனிதர்களை பார்த்து கேட்கிறான், இது போருடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகிறான். அந்த இடத்திலே சொல்கிறான், நீங்கள் போரை விட்டு புதமுருகு காட்டி ஓடுவதற்கு நெருங்கி விட்டீர்களா அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா, விரண்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம பூமியில போய் குழப்பம் விளைவிப்போம், நம்முடைய அந்த சமூகங்களோடு நம்முடைய வாழ்க்கையை துண்டித்து வாழலாம் தம்முடைய சொந்தங்களோடு என்றும் அவர்கள் எண்ணுகிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு சூரையே முகம்மதினுடைய 22வது ஆயத்திலே அல்லாஹு தஆலா பார்த்து கேட்கிறார். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், அந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்க போரை விட்டு புறமுதுக காட்டி ஓடுவதற்கு முடிவு செய்து விட்டீர்களா, அப்படி போனா அடுத்து என்ன நடக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்முடைய குடநலன் உடனடியாக சொல்லுகிறான், துஸிது ஃபில்லர், இந்த பூமியிலே குழப்பம் விளைவித்து அன் துகத்தியு அர்ஹாமக்கும், உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு தனிச்சு வாழ்ந்துட்டா யாரும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு தான் இந்த மனிதன் வருவான் என்ற அந்த மனோநிலையை கணக்கிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அப்படி எல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களா, துகத்தியு அர்ஹாமக்கும் அங்கே கேட்கிறான். அப்போ எங்கே இந்த இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய அல்லாஹுவினுடைய ரசூலுடைய வலைகள் அறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் சொந்தங்களும் அறுக்கப்படுகின்றன. ஒரு ஹதீஸிலே வருகிறது, அர் ரஹ்மு முஅல்லகத்தும் பில் அர்ஸ் ஃபயகூல் மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ். ஒரு ஹதீஸிலே படித்த ஞாபகம், அந்த ஹதீஸினுடைய பொருள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர் ரஹ்மு முஅல்லகத்தும் பில் அர்ஷ், சொந்த பந்தங்கள் இருக்கிறதே, உறவினர்கள் இருக்கிறார்களே, தாய் தந்தை என்ற அந்த உறவும், அதே போன்று தங்களோடு அண்டி வாடுகிற பெரியப்பா சித்தப்பா என்ற அந்த உறவுகள் இருக்கிறதே, அது அதாவது அரிசியிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது, முஅல்லகத்தும் பில் அர்ஷ், அது சொல்லிக் கொண்டிருக்கிறது, தொங்கிக் கொண்டும் இருக்கிறது, சொல்லிக் கொண்டும் இருக்கிறது, மன் வசலனி வசலஹுல்லா வமன் கதஅனி கதஅஹுல்லா, யார் என்னோடு சேர்ந்து இருக்கிறானோ அவனோடு அல்லாஹ் சேர்ந்திருக்கிறான், யார் என்னை உடைத்து விட்டானோ அல்லாஹ் அவனை பிரித்து விடுகிறான், அவனை உடைத்து விடுகிறான். அதனால இந்த உறவுகள் இருக்கிறதே அல்லாஹ் பார்த்து ஏற்படுத்திய உறவு. அதனாலதான் ஒரு இடத்துல ஆயத்துல சொல்லும் போது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அந்த ஒரு இடத்துல கணவன் மனைவியை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிற போது சொல்லுகிறான், கணவனும் மனைவியும் எங்கோ பிறந்தவர்கள், தேசம் தெரியாதவர்கள். எனக்கு தெரிஞ்ச மெட்ராஸ்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அவர் மெட்ராஸ்காரர், மெட்ராஸ்ல பிறந்து வளர்ந்தவர், ஆனால் அந்த பெண் இருக்கிறாரே டெல்லியிலே பிறந்தவர், டெல்லியிலே வளர்ந்தவர், தமிழ் தெரியாது. இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் உருது தெரியும், வீட்டில் இருக்க யாருக்கும் உருதே தெரியாது, ஆனால் திருமணம் முடிந்தது, தம்பதியானார்கள், குழந்தையும் பிறந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அன்று யாரோடோ பேசிக் கொண்டிருந்த போது சொன்ன ஞாபகம், இன்று இந்திய திருநாட்டிலே குறிப்பாக தமிழகத்திலே எத்தனையோ பிலிப்பைனிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், துபை வந்த சீதேவிகளுடைய கைங்கரியம், எத்தனையோ ஸ்ரீலங்காவை சார்ந்த பெண்கள் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அந்நிய நாட்டு பெண்கள், இன்னும் எத்தனை ரசிகரும் யாருக்கு தெரியும், அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி முடிகிறது? அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே சொல்கிறான், எப்போது நீங்கள் திருமணம் முடிக்கிறீர்களோ அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே உள்ள அன்பை நாம் போடுகிறோம். நம்ம போடல அப்படின்னு சொன்னா அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்ன அவங்க வாழ்ந்த கல்ச்சர், அவங்க வாழ்ந்த கலாச்சாரம், அவர்கள் எண்ணிய எண்ணங்கள், அவர்கள் இருந்த அவர்கள் பெற்றோர்களோடு இருந்த இந்த நிலைமைகள் நமக்கு ஒத்து வருமான கேட்டா முடியவே முடியாது. அப்படி ஒத்து வரும் இருந்தா இன்னைக்கு எந்த ரூம்லையும் சண்டை வரக்கூடாது, எந்த ரூம்லையும், எந்த ரூம்லையாவது நாங்கள்லாம் ஒன்றும் அதிருத்தி, எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள வரதில்லை, யாராவது காட்டுங்க பார்ப்போம், சர்டிபிகேட் கொடுக்கறதுனா, இன்னைக்கு பிரச்சனைக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுனா துபை ரூம்புகள், ஒரு ரூமுக்கு போயிருந்த போது பார்த்தே 16 பெட்டுலயும் டிவி வச்சிருந்தாங்க. என்ன பாப்பா இது 16 டிவி வச்சிருக்கீல? அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பாக்குறதுக்கு அவங்கவுங்க போட்டுக்க வேண்டியதுதானே. உடனே எனக்கு புரிஞ்சுக்கிச்சு, ஓ இதுக்கு முன்னாடி பிளாஷ் பேக் என்னெல்லாம் நடந்திருக்கும், ரைட். ஆக மொத்தம் இங்க ஒரு செய்தான் ஏற்கனவே பெரும் செய்தான் இருந்திருக்கு, அது குட்டி செய்தானாக உருவெடுத்து இன்னைக்கு 16 பெட்டிலே உட்கார்ந்துருக்கு, வித்தியாசம். அப்போ அந்த உறவுகள் இருக்கிறதே, அந்த உறவுகளை எப்படி பேண வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் நமக்கு சொல்லி தருகிறார்களோ அப்படி பேணப்படாவிட்டால் இந்த உலகத்திலே குழப்பத்தை தவிர வேறு எதுவும் நிகழாது. ஒரு இடத்துல ஒரு தப்சீரிலே பார்க்கிற போது பார்த்தேன், அந்த இடத்துல இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதும் போது எழுதினார்கள், உறவுகள் விரிசல் ஏற்படுவது என்று சொன்னால் இந்த ஆயத்துக்கு 4 விதமான விளக்கங்களை இந்த இடத்திலே தந்தார்கள். 1வது விளக்கம், உறவுகளிலே விரிசல், சொந்தக்காரர்கள், பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள், அண்ணன் தம்பிகள், இவர்களோடு ஏற்படுகிற விரிசல். 2வது விளக்கம்,
எதை சொல்லுகிறோமோ அதை செய்யாமல் இருப்போம். யூசிலுல் கௌல பில் அமல், செயலும் சொல்லும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் அழகா பேசுறாருங்க, என்னங்க அழகா பேசுறாரு, அது பயான் பேசினாலும் சரி, மார்க்கத்தை பத்தி பேசினாலும் சரி, வெளியே இருக்கும் போது யாராவது ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு சொன்னாலும் சரி, ஆனா செயல்படுத்த தாங்க முடியல. இன்னைக்கு இந்த வார்த்தையை எல்லா இடத்திலும் கேட்கிறோம். அன்றைக்கு சொல்லும் போது கூட ஏதோ ஒரு பயானில கேட்டோம், ஞாபகம், தத்துவங்கள் சொல்லுவதற்கு முடியும், செயல்படுத்த முடியாது. அதே போன்று இன்ஸ்பைரேஷன் புத்தகங்கள் இருக்கிறதே, சொல்லுவதற்கு முடியும் என்று ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். மேல் நாடுகளை எடுத்து பார்த்தால் தங்களை எப்படி உருவாக்கிக் கொள்வது என்பதற்காக அந்த ஹவு டு வின் த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், டயல் கார்னி எழுதிய புத்தகத்தை தேடி நான் ஒரு 25 தடவை நம்ம லைப்ரரிக்கு போயிருப்பேன், கிடைக்கவே இல்லை. ஒரு முக்கியமான புத்தகம், ரொம்ப பழைய புத்தகம், அந்த டேயல் கார்னி எழுதிய அந்த புத்தகம் இருக்கிறது, ஹவு டு வின் தி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். இந்த புத்தகத்தை தேடி ஒரு 25 தடவை அது வெளியே அவுட்ல இருக்குப்பா அப்படின்ட்டான் லைப்ரரிக்காரர். என்ன அந்த புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்காருன்னா, யாரோடு எப்படி இணங்கி வாழ்வது, அல்லது இந்த சமூகத்திலே உங்களுக்கு என்று ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய ட்ரெஸ் சேஞ்ச், உங்களுடைய குணநலன், உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய செயல்பாடு, இதுக்குன்னே தனி கோர்ஸ் வச்சுக்கிறான், எட்டிக் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு MBA, அதாவது மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறவர்களுக்கு அது ஒரு பாடமாக நடத்தப்படுகிறது. எப்படி சாப்பிடணும்னு நாங்கள் கிளாஸ் எடுக்கிறான். ஏன் உங்களுக்கு சொல்லித்தரல, யாருக்குமே சாப்பிட தெரியாது, நமக்கு யாராவது சாப்பிட தெரியாமல் இருக்கா, ஆனால் கிளாஸ் எடுக்கிறான். கிளாஸ் சும்மா எடுக்கல, சரவண பவன்லேருந்து இட்லியை வாங்கி வச்சு எப்படிப்பா சாப்பிடணும்னு அதுக்கு ஒரு கத்தியை வாங்கி வச்சு வெட்டி சாப்பிட்டு காமிக்கிறான். ஸ்பூனில் ஸ்பார்க்கில் அந்த இதில் குத்தி அதை இப்படி திங்கணும். அப்புறம் திரும்ப உனக்கு இட்லி வேணும் அப்படின்னு சொன்னா, நீ வந்து பிசினஸ் விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இட்லி வேணும்னு கேட்க முடியாது, பிரச்சனையா போயிடும். அல்லது நீ சர்வரை தேடிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னா, வெயிட்டரை தேடிக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் உடைபடலாம். அதற்கு என்ன செய்யணும்னா, நீ ஸ்பூனை இப்படி வச்சு அப்படின்னு சொன்னா உனக்கு இட்லி வேணும்னு அர்த்தம்னு அந்த சர்வர் அதை தெரிஞ்சு உனக்கு கொண்டு இட்லி வச்சுட்டு போயிடுவான். கிளாஸ் விளையாட்டுக்கு சொல்லல, ஸ்பூனை எப்படி வைக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு பாடம் இருக்கிறது, எப்படி வச்சா எனக்கு சாப்பாடு வேணாங்கிறதுக்கு பாடம் இருக்கிறது, எப்படி வச்சா எனக்கு அடுத்து இட்லி வைக்கணுங்கிறதுக்கும் பாடம் இருக்கிறது, அந்த ஸ்பூனை எந்த கையில எப்படி பிடிச்சு சாப்பிடணும்ங்கிறதுக்கு பாடம் இருக்கு, அந்த முள்ளு கரடி எங்க பிடிக்கணும், வெற்ற கத்தி எங்க பிடிக்கணும். இதுல பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சரக்கா இருக்கலாம், இது பல பேருக்கு தெரியாத சரக்காவும் இருக்கலாம். ஆனால் பார்க்கிற போது, இந்த இடத்தோடு வைத்து பார்க்கிற போது ஆச்சரியமான விஷயங்கள், என்னடா இதுக்கெல்லாம் போட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்போ இங்க இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழுவதற்கு அவர்கள் புத்தகங்களை அமைப்பதற்கு வழிகாட்டுறாங்க. இப்படிலாம் இன்ஸ்பயர் பண்ணலாம். நான் கேட்கிறேன், இதுவரை உலகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பணக்காரர், ஈவன் வந்து நம்முடைய பில் கேட்ஸ் இருக்கிறார், மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய தந்தை, அவர் என்றாவது சொல்லி இருக்கிறாரா, அந்த ஹவு டு வின் புக்கை படிச்சுட்டாங்க நான் இவ்வளவு பெரிய பணக்காரன், இல்லவே இல்லை, நான் உழைச்ச நான் பணக்காரன் ஆனு. அவங்களுக்குலாம் இந்த புக்கை படிக்கிறதுக்கு நேரம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இதே மாதிரி புத்தகங்களை படித்து அப்ளை பண்ண முடியாது. படிக்கலாம், நல்லா இருக்கு. சொல்லுக்கும் செயலுக்கும் ஏற்படுகிற வேறுபாடுகள், நல்லா பேசுறாருங்க, என்ன பேச்சுங்க, அருமையான பேச்சு. ஆமா என்ன பாவா அப்படி சொன்னார் அவரு, அவர் சொன்னதுல இருந்து நீங்க ஏதாவது 2.5 ஆண்டுகள் இங்க உட்கார்ந்து கேட்ட அந்த பயான்ல இருந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா, ஒண்ணு சொல்லுங்க. அது நல்லா இருந்துச்சு, நடைமுறைக்கு சாத்திய வராது. இன்னைக்கு பல பேர் சொல்ற காரணம் இது, இஸ்லாம் வந்து நடைமுறைக்கு அதெல்லாம் என்ன ஆகுறது, ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடும் போது கை சூப்ப சொல்றிய பைக்கா யாராவது சிரிப்பான், எப்படி ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடும் போது கை சூப்ப சொல்றீங்களா யாராவது பார்த்தா சிரிப்பான். நம்மை பார்த்துதான் உலகம் பைத்தியம் என்று சொல்லுகிறது. நாங்க என்னவோ அப்படி பெரிய கொம்புலேருந்து பிறந்து வந்துட்டு இருக்க சாப்பாட்டு கையோட போய் கை கழுவிட்டு போறான். ஆனால் இன்று அறிவியல் அறிஞர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த கையால் உணவு எடுக்கப்பட்டதோ அந்த கையிலே ஏற்படுகிற அந்த சில ரசாயன மாற்றங்கள் இருக்கிறத அதை சாப்பிட்டா செரிமானம் உடனே ஏற்படும். அப்படி சாப்பிட்டா நீ எதுக்கு மாத்திரையை தேடிக்கிட்டு இருக்க? அப்ப நாயம் சொல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னது அர்த்தம் கெட்டத்தனமாக அல்ல. அப்ப இன்னைக்கு இவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கையால சாப்பிட்டு சூப்பிடறதல்ல, நமக்கு விஞ்ஞானம் இரண்டாவது படிதான். முதல் படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கென்று நான் செய்கிறேன். இந்த உலகத்திலே யாருக்கும் யாரும் கண்ணியம் கொடுக்க முடியாது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதனால் நான் செய்கிறேன். இதன் மூலமாக என்னுடைய கண்ணியம் உயர்த்தப்படும் கண்டிப்பாக. அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்திலே யாரையும் உயர்த்திவிட தாழ்த்திவிட யாருக்கும் உரிமை கிடையாது. நான் அவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கேங்க அப்படின்னு மறுநாள் காலையில ஒரு பொண்ணு கொண்டு போய் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிற சம்பவம், பெரிய ஆளுங்க அவரு அப்படின்னு சொல்லும் போது மறுநாள் காலையில ஒரு பெண் ஒரு பெட்டிஷன் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறான், இந்த ஆளோடு எனக்கு கள்ள தொடர்பு இருந்தது, அல்லது இந்த ஆள் என்னோடு சில உறவுகளை தவறான உறவுகளை வைத்திருந்தால். மறுநாள் காலையில பேப்பர்ல கிழியுது மானம்,
என்ன மரியாதைங்க? பெரிய போஸ்ட் தான், ஆனா மறுநாள் காலையில நம்ம ஊர்ல இருக்க குப்பை தொட்டியில கிடக்குறவன் கூட அந்த பேப்பர் எடுத்து இவங்க காலத்தை இப்படிதானோ. நம்ம ஆமாங்க, நமக்கு தலைவர்களே அப்படி இருக்கும்போது நம்ம என்னங்க செய்ய முடியும்னு சாதாரண மாடு ஓட்டுறேன்னு சொல்லிட்டு போவான், எல்லாம் டார் டாரா கிழிச்சிருவான். அதனால கண்ணியம் என்பது அங்கே தேட வேண்டியதல்ல, இங்கே தேட வேண்டியது. அப்போ அந்த இடத்துல நாம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால், எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லித்தருகிறதோ மார்க்கம் அப்படி சேர்ந்து வாழ வேண்டும். அதுல இரண்டாவது விஷயமாக தப்சீலில் எழுதுகிறார்கள், எதை சொல்லுகிறோமோ அதை செயல்படுத்த வேண்டும். என்ன, நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் செயல்படுத்தாமல் அப்படி போய் கொண்டிருக்கிறீர்களான ஒரு ஆயத்தில் எல்லாம் கேட்கிறான். எதை சொல்லுகிறோமோ அதை செயல்படுத்த வேண்டும். அந்த உறவுகள் முறிக்கப்பட்டால் அதுவும் இதிலே அடங்கும். அந்த தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, அதுவும் பாசிக்குகளுக்குரிய ஒரு அடையாளம். அழகா பேசிட்டு அப்படியே போறதல்ல, நாம் என்ன செய்திருக்கிறோம், இதை என்னால் அப்ளிகபிள் பண்ணி செய்து காட்ட முடியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள், எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சு காட்டினாங்க. விட்டுட்டு போயிடல, எதையும் சொல்லிட்டு மட்டும் போகல. எப்படி சொன்னாங்களோ, சாபானுடைய மாதத்திலே அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நல்ல மாதம், அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதம் என்று சொன்னால் தாங்கள் முதலிலே நோன்பு வைத்து சமூகத்திற்கு காட்டினார்கள். ஒரு ஹதீஸ்லே வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபானிலே நோன்பு வைக்க ஆரம்பித்து விட்டால் நாங்கள் நினைப்போம் இது முடிக்கவே மாட்டாங்க அப்படியே போயிட்டே இருக்குமோன்னு. இன்னும் சில நாட்களில் விட்டு விட்டார்கள் என்று சொன்னால் நோன்பே வைக்க மாட்டாங்க. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க நோன்பே வைக்க மாட்டாங்க எப்படி? அப்போ செய்தும் காட்டினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முறை தான் நமக்கு தேவை. அப்போ மூணாவது கருத்திலே அந்த தஃப்ஸீர்ல சொல்லும் போது சொல்லுகிறார்கள், தஸ்தீக்கு மா ஜமீஇல் அம்பியா, நாம் அனைத்து நபிமார்களையும் நம்புவது இருக்கிறதே, இதுவும் ஒரு வகையிலே அதை சார்ந்தது. அப்படி ஒருத்தர் நம்பல அப்படின்னு சொன்னா தங்களுக்கு எந்த கருத்தை தங்களுடைய இதயத்திலே அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர்கள் இருக்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தானோ அதை உடச்சிட்டான்னு அர்த்தம். இது இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னு கேட்டா, தமிழகத்தில் இருக்கிற போது, சென்னையில இருக்கிற போது ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த இடத்துல புதிது புதிதாக அப்பனா வந்து இந்த குரான் மட்டும் போதும் என்கிற ஒரு புது கூட்டம் வந்தது. இதுல இருந்து ஒரு டைவர்ஷன், குரான் மட்டும் போதும். ஆனால் அது பழைய கூட்டம், சமூகத்திலே அங்கீகாரமான அவர்கள் பெயர் பதிவுப்பட்ட ஒரு கூட்டம், அது வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும். ஆனா புதுசா தமிழ்நாட்டில் உருவாச்சு, உருவாகி ஜெகஜகன்னு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கூட சண்டை போட்டாங்க அந்த ஆளுங்க. குரானை தவிர வேற ஒண்ணு இல்ல, இந்த ஹதீஸுகள் பூரா இந்த ஆளுங்க உள்ளாக்கள் கெட்டுவிட்ட கதைன்னு ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே இருந்தான். உடனே ஒரு குரூப் பார்த்துட்டு அது கூட போய் சேர்ந்துக்கிட்டான். இதான் நிலவாடு இல்லையே, எதுலையுமே ஸ்ட்ராங் இருந்தா தானங்க ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அதை சொன்னோன்னு அவர் ஆமாம் நல்ல நல்ல சொல்றாரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறது. அதை பார்த்தோன்னு அங்க அவர் இன்னும் சூப்பரா சொல்றாரியான்னு ஒரு கட்டத்துல உலகம் சொல்லும், ஒண்ணுமே கிடையாது, உலகம் தானா வந்துச்சு தானா மறைப்போம். என்ன அருமையான பைத்தியாரத்தனமா நம்ம இதுவரையும் மண்டையை கொண்டு போய் கீழே முட்டிக்கிட்டு இருக்கோம். கிறுக்கு பைய வைக்க இந்த ஆளுகள்லாம் இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்தி போட்டாங்கல்ல, இந்த உலக என்ஜாய்மெண்ட் ஜாலியா ஜாலியா எவனுக்கு என்ன இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? கபருக்குள்ள போய் யாராவது வந்து இதுவரையும் சொல்லியிருக்கானா பைத்தியாரங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மால் ஒரு கூட்டம் எங்கேயாவது போய் கம்யூனிஸ்ட் கூட சேர்ந்தாலும் சேரலாம், அல்லாஹ் காப்பாத்தணும். கம்யூனிஸ்ட் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த கூட்டம் பிரிஞ்சு போச்சு. இந்த ஆளுக ஸ்ட்ராங் பாத்தியா இவன் பிரிய மாட்டான்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. இந்த ஆளுக குரான் குரான் மட்டும் வேற எதுவுமே எல்லாம் போய், அவன் போய் இவன் போய் உள்ளா போய் ஹதீஸ் போய் புகாரி போய் முஸ்லீம் போய் எல்லாமே போய் குரான் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பேப்பர்ல அவங்க எழுதும் போது எழுதாக அவங்களுக்குள்ளே ரெண்டு பிரிவு வந்துருச்சு. என்ன பிரிவு அப்படின்னு கேட்டா, ஒரு கூட்டத்தார் சொன்னாங்க எல்லா நபிமாரையும் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சொல்லுச்சு. இன்னொருத்தன் சொன்னா ஏ பைத்தியக்காரன் இவ்வளவு நபி வந்திருக்காங்கிறது முடிஞ்சு போச்சு, அவங்க வந்தா நமக்கு என்ன வராட்டி நமக்கு என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த குரானை அதோட முடிஞ்சு போச்சு, அவங்களே பேக் பண்ணப்பட வேண்டிய ஆளு. அவன் சொல்றான் நவுது பில்லாஹி மின் ஸாலிக், அவங்களே பேக் பண்ணப்பட வேண்டிய ஆளு, நீ போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு இருக்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, வரலாறு இருக்கா அப்படின்னு அடிச்சுக்கிட்டான். அது ரெண்டாயி, அவங்க ஒரு பத்திரிகை இவ ஒரு பத்திரிகை, ஒரு ஆபீஸ் இவர் ஆபீஸ், அவங்க ஒரு கொடி இவ ஒரு கொடி, அவங்க ஒரு பொறை இவ ஒரு பொறை, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்கணும். அப்போ என்ன தெரிகிறது, அப்படி வரையும் கொண்டு போய் விடும். அதைத்தான் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே தஃப்ஸீர்ல எழுதிட்டு போயிட்டாங்க, வாப்பா நீங்க தஸ்தீக்கும் பில் அம்பியா, அம்பியாக்களை நம்புவது இருக்கிறதே அதுவும் சேர்ந்து வாழ்வதில் அடங்கம்ட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்த கருத்து சொல்லும் போது சொல்லுகிறார்கள், அல்லாஹுவுக்கு வழிபடுவது, அல்லாஹுவை மட்டும் இந்த உலகத்தில் வணங்குவது, அதுக்கு பேரு தான் சேர்ந்து வாழுவது. ஏன்னா அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் அல்லாஹினுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த ஷரியத்தும் நமக்கு எதைத்தான் கற்றுத்தருகிறது, வேற ஒன்னே கற்றுத்தரல, மூணாவது விஷயம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஏன் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதுக்கு காரணம் அதுதான். நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் சரியத்துகளையும் முற்படுத்தவில்லை. நாங்க யார், எங்க கட்சி யார் கட்சி, எங்க பில்டிங் எவ்வளவு பெருசு, எங்கள்கிட்ட இருக்க பணம் எவ்வளவு தெரியுமா? எங்கேயாவது போய் இதே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு நான் அடிக்கடி சொல்லுகிற வழக்கம், ஒரு ஆயத்துக்கு இந்த தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட தவறான அர்த்தம் தான் இந்த சமூகத்தை இப்படி கொண்டு சென்றது. என்ன ஆயத்துங்க அது? எல்லா இடத்திலும் ஒழியப்படுமே, எங்கெல்லாம் இஸ்லாமியர்களே ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் அழைக்கப்பட்டு சொல்லுவாங்களே, அதாவது ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்துக்கு பக்காவா பகிரங்கமா தவறான அர்த்தம் அது. அப்படி ஒரு ஆயத்தே கிடையாது குர்ஆன்ல. எங்க வேண்டாலும் தேடி பார்த்து யார் வேண்டாலும் கொடுக்கலாம். ஒற்றுமை என்ன பயன்? நம்ம யார் யா ஏற்படுத்தப்பட்ட தவறான அணுகுமுறையும் தவறான பொருளும் தான் நம்ம இப்படி கொண்டு வந்து இழிநிலைக்கு விட்டது. அதுல என்ன அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் என்ற கைத்தை பெற்று அல்லான்னு சொன்னா நான் இவன் ஏங்கச்சி இல்லையே, இவன் காசு கூடல வச்சிருக்கான், பெரிய கட்டடம் வச்சிருக்கான், லப்பர் ஸ்டாம்ப் வேற, பேச்சை இடம்ல நீ உள்ள இருக்க மாட்டேன், நீ பில்டிங் உள்ளே வர மாட்டேன், அல்லாஹ் என்று எங்கு சொல்லப்படுகிறதோ அங்க உடனே தலை சாச்சிடணும். என் கட்சி என் கொள்கை நான் யாரு அந்த பேச்சுக்கே அங்க வர முடியாது. போயிட்டு அப்படின்னு சொன்னா அந்த ரவுண்ட் விட்டு வெளியே போயிட்டேன்னு அர்த்தம். என்று ரப்பர் ஸ்டாம்புகளும் கட்டடங்களும் லெட்டர் பேடுகளும் ஆரம்பிக்கிறதோ அங்கே இன்னால் இல்லா ஓதி சமாதி ஆக்கியாச்சுன்னு அர்த்தம். இந்த ஆயத்தை உள்ள போட்டு புதைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இது தேவையே இல்ல. யார் எந்த இடத்தில இருந்து அல்லாஹு சொன்னான் என்று அல்லாஹுடைய வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறதோ உடனே தலை வணங்க வேண்டும். சமியனா அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான், அந்த மனிதர்கள் அந்த கூட்டத்தார்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னா, நாயகமே நாங்கள் கேட்டோம், அடுத்த வார்த்தை வழிபட்டோம், படுத்துட்டோம், எங்களுடைய தலைகளை அந்த சரீரத்திற்கு முன்னால் நாங்கள் சஜதா செய்து விட்டோம் என்பதை தவிர வேறு எந்த வார்த்தையும் அவர்கள் இதுவரை சொன்னதாக வரலாற்று பதிவுகளிலே கிடையாது. அப்ப இவங்க இப்படி விளங்கி வச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய ஷரியத்துகள் எங்கெங்கெல்லாம் உடைக்கப்படுகிறதோ அதுவும் இந்த கூட்டத்திலே அடக்கம் என்பதாக அந்த தஃப்ஸீர்ல எழுதுகிற போது எழுதியிருந்தார்கள். அப்போ இந்த ஆயத்துக்கு இப்ப விளக்கம் புரிஞ்சிருக்கும். உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்பது எப்படி என்பதை அல்லாஹு தஆலா மறைமுகமாக எப்படி சொல்லுகிறான், அப்படி உடைக்கிறவங்க யாரா இருப்பாங்கன்னா அவர்கள் பாசிக்குகளாக இருப்பார்கள். அந்த பாசிக்குகளினுடைய முதல் தன்மை இருக்கிறதே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பது, உடன்படிக்கைக்கு மோசடி செய்வது, உடன்படிக்கையை உடை தேறிவது. இரண்டாவது கருத்து, யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றதை ஆர்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அவர்களோடு வெட்டி வாழுவது, அவர்களுடைய உறவை தரித்து வாழுவது, இது இரண்டாவது சிபத்து. இப்போ மூணாவது சிபத்து, மூணாவது குணநலம், மூணாவது பிஹேவியர், த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா, அதுல அல்லாஹ் அழகா சொன்னான், ஒய் யுஃப்ஸிதூன ஃபில் அர், அவர்கள் இந்த உலகத்திலே குழப்பத்தை விளைவிப்பார்கள். அந்த மூணாவது அந்த வைர வரிகள் எதை சொல்லி தருகிறது என்று சொன்னால், பூமியிலே குழப்பத்தை உண்டாக்குவார்கள். எப்படி உண்டாக்குவாங்க? ஏன் குழப்பம் ஏற்படுகிறது? அடி எதை எடுத்தாலும் எங்க செய்யணும்? நேர அதனுடைய பேசிக், பேசிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய மேற்பகுதிகள் புரிவதெல்லாம் லேஸ். இது நமக்கு கணிதம் சொல்லி தருகிற இலக்கணம். கணிதத்தில் இருக்கிற அந்த அடிப்படை அறிவு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மேலே எடுக்கிறது பூரா சாதாரணமாக போய்கிட்டே இருக்கலாம். கீழே பேஸ் தெரியாம நீங்க என்னெல்லாம் படிச்சிருந்தாலும் சரி கடைசி வரையும் கஷ்டம் தான். கடைசி வரை பேஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா சாதாரணம். இன்னைக்கு உட்கார்ந்து நம்மோடு இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் பிள்ளைகளை பார்க்குறோம், மட்டையோட இந்த சைடு லேப்டாப்பு, இந்த சைடு கம்ப்யூட்டர், இந்த சைடு கால்குலேட்டர், ஏன் நீங்க தான் கணக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்டிபிகேட்லாம் கொடுத்துருக்காங்க கணிதத்தில், இவர் வந்து முதுகலை பட்டத்தை பெற்று உங்களுக்கு எதுக்கு கால்குலேட்டர் இங்கே கொண்டாங்க வாப்பா, அது எங்களை மாதிரி படிக்காத ஆளுகளுக்கு அதை கால்குலேட்டர் இல்லாம இது அக்கௌண்டண்டா இருக்க முடியுமா? என்ன பைத்தியாரத்தனமான கேள்வி. ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நடந்த கூத்து, ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற போது, ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது முதல் கேள்வி. இன்னைக்கு உலகத்துல எந்த கூட்டத்தை பார்த்தாலும் இன்னொரு கூட்டம் இந்த ஃபசாது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நாங்க தான் ஒழுங்கா குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் படி போய்கிட்டு இருக்கோம், இந்த ஆள் ஃபசாது பண்றதுக்குனே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, அவங்க இவங்கள பார்த்து சொல்லுவாங்க. அப்ப இந்த பிரச்சனையினுடைய மூலம் என்ன, இதனுடைய ஆரம்பம் எங்கே, இதனுடைய அடி வேர் எங்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதையும் நமக்கு அல்லாஹ்வே சொல்லி தருகிறான். அதனால இன்னைக்கு ஒரு விஷயத்தை பழகிங்க, நீங்க எந்த பிரச்சனையை அணுகுவதாக இருந்தாலும் சரி அதனுடைய அடிப்படையை ஆராய்ந்து வாருங்கள். பிரச்சனையை அணுகுவது எளிது, அதற்கு கூட கரெக்டா தானே சொல்றாரு. இது அந்த புக்கு கதை தான், சொல்றதுக்கு லேசா இருக்கு. போய் அங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்ளிகேஷன்ல தான் பல பிரச்சனை வரும். ஆனா கேட்கறது ரைட்டு, இது அழகா எழுதி கொடுத்தா வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கலாம், ரெண்டு காப்பி போட்டு வச்சுக்கலாம், மூணு காப்பி கூட போட்டு வச்சுக்கலாம், ஆனா அதை போய் செயல்படுத்த வேண்டும் இருக்கிறது அல்லவா. அப்ப நம்ம பாயிலிங் பாயிண்ட் தாண்டிடக்கூடாது, அது நம்முடைய அறிவை விட அது மிகச்சிடக்கூடாது, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அது மிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய கலை நம்முடைய அந்த லெவலை விட்டு அது மேல போயிடும் அர்த்தம். அப்ப நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது நம்மளால. அப்ப யாருக்கு முடியுமோ எவ்வளவு முடியுமோ எப்படி முடியுமோ பிரச்சனைகளை அணுகுகிற விதம் இருக்கிறதே அதனுடைய அடிப்படையை பார்த்து அணுகுது. ஏன் பிரச்சனை இந்த பசாதுங்கிறது எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்லுகிறான், வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆலிம்சா அழகா கிராத்து ஓதி தொழுவைக்காக ஊர்ல இருந்தும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட எத்தனை 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கோம். சபிஹிஸ்ம அதுல வரக்கூடிய ஒரு துண்டு ஆயத்து, அதுல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் அவன் இருக்கிறானே நிர்ணயித்தான். அல்லாஹு தஆலா படைப்பினங்களை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறான் அவன் நிர்ணயித்தான், படைத்து விஷயங்களை நிர்ணயித்தான். இன்னும் அதற்கென்று ஒரு பாட்டையையும் ஏற்படுத்தி வைத்தான், அதற்கென்று ஒரு வழியையும் உருவாக்கி வைத்தான். இப்ப விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். கார் கம்பெனியில கார் தயாரிக்கலாம், காரை மட்டும் தயாரிச்சு அங்கிருந்து அனுப்பிடுறதல்ல, காரோடு சேர்த்து புக்லெட் போடுறான். புக்லெட் போட்டு சேர்த்து அவன் சொல்றான் இது பேரு கண்ணாடி. ஆமா கண்ணாடி நம்ம ஏத்துக்கிறோம். இது பேரு டோரு, டோருன்னு ஏத்துக்கிறோம். இது பேரு ஆக்சிலேட்டர்னு அவன் ஒன்னு சொல்றான், சமூகமே அங்கீகரிக்கிறது ஆக்சிலேட்டர். இது பேரு பிரேக்குங்கிறான், ஆமா பிரேக்கு. இப்ப இந்த சைட்ல இருந்து தூக்கி நம்ம ஊர்ல இந்த சைட்ல ஓட்டுவாங்க, வலது புறத்துல இடது புறத்துல கொண்டு வந்து அதை ஸ்டேரிங் வச்சிருக்கான். அப்பயும் சமூகம் ஒத்துக்கிறது இடது புறத்துல ஸ்டேரிங் இருக்கு, அப்ப பிரேக் இங்க இருக்கு. அன்னைக்கு தான் சொன்ன ஞாபகம், ஒரு சகோதரர்கள் இந்தியாவில கார் ஓட்டி விட்டு இங்க வந்து தேடினாரு, மூணாவது ஒண்ணு காணும், அது ரெண்டுதான் இருக்கு, இங்க இன்னொன்னு காணும், பிரேக்க காணும் போது அந்த இந்த ஆட்டோமேட்டிக் கீர் வண்டி இருக்கிறது ரெண்டுதான், இன்னொன்னு என்ன இன்னொன்னு காணா போச்சு, இந்த வண்டி எப்படி ஓடுன்னு அவர் கேட்கிறாரு. நம்ம சரியான கேள்வி, இந்தியாவிலே மூணு இருந்தது இங்க ஒன்னா காணா போனதுனால வண்டி ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? அப்படி எந்த வண்டி ரோட்ல நின்றுருக்கா அவருக்கு தெரியும். அப்புறம் பாவம். அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையை அணுகுகிற விதம். இவர் யார்த்தையாவது கேட்டிருக்கலாம், அல்லது அந்த புக்கு அந்த அந்த காருக்குரிய புத்தகத்தை எடுத்து படித்திருக்கலாம். அப்ப அதுல என்ன நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த கார் கம்பெனி அதற்கென்று எந்த ஒரு பட்டியலை தருகிறதோ அதன்படித்தான் காரை நம்ம ஓட்ட முடியும். இவர் சொல்றாரு நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்கியிருக்கேன் ஐயா, நான் பிரேக்கை மிதிக்கவே மாட்டேன், பிரேக்குக்கு பதிலா ஆக்சிலேட்டரை தான் மிதிப்பேன், ஆக்சிலேட்டருக்கு பதிலா பிரேக்கை தான் முடிப்பேன். ஏன் ஏன் காசு அவரு காசு தானங்க, யாரும் எதுவும் சொல்ல முடியுமா? அப்படி இப்படித்தான் ஓட்டணும், யாரும் சொல்ல முடியாது. அவரு வாங்கின காசு மிதிக்கலாம், தாராளமா மிதிக்கலாம், எங்க போவோம் அங்கே நிப்பாரு. ஆக்சிலேட்டருக்கு பதிலா பிரேக்கை மிதிச்சுக்கிட்டே இருந்தா எங்கேயாவது போவாரா? அப்போ தண்ணி இந்த இடத்துல ஊத்தணும், பெட்ரோல் இந்த இடத்துல ஊத்தணும்னு அவன் நிர்ணயிச்சு வச்சிருக்கான். இவர் சொல்றாரு நான் பெட்ரோல் ஊத்துற இடத்துல தான் தண்ணியை ஊத்துவேங்கிறாரு. உலகம் ஒத்துக்குமா? நமக்கு எவ்வளவு இங்க கேவலமா சிரிப்பா தெரியுது, நக்கலா இருக்குல்ல, பைத்தியாரத்தனம் இது எப்படி நம்மளால? இதையே தான் நல்லா கேட்கிறான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வடிவம் கொடுத்து அதற்கென்று ஒரு வழியை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கோம். நீ அதை உடச்சேன்னு சொன்னா, இல்ல இல்ல நான் பிரேக் அழுத்திக்கிட்டு வண்டி போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்னா முடியுமா? முடியுமா? அறிவுக்கு பொருந்துதா? அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்? நாளானாலும் அங்கே நின்றுட்டு இருப்பாரு, காலையில 9 மணிக்கு ஆபீஸ் கிளம்பினவர் பிரேக் அழுத்திக்கிட்டே இருக்காரு, வண்டி எங்க போச்சு, இவர் ஆபீஸ்க்கு எங்க போறது, சாயங்காலம் 4 மணியானோட கதவை திறந்துட்டு வீட்டுக்குள்ள இறங்கி போயிட்டாருனா என்னையா கதை? இதே மாதிரித்தான் அல்லாஹ் உலகத்திற்கென்று ஒரு நியதியை ஏற்படுத்தி அதற்கென்று ஒரு வழிமுறை ஏற்படுத்தி வைத்து இதை இப்படித்தான் நீ அணுக வேண்டும் என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதுல நான் இப்படிலாம் முடியாது, என்னுடைய இஷ்டம், நான் தான் அணுகுவேன் அப்படின்ட்டு போனேன்னா என்ன நடக்கும்? அப்ப அது அந்த செயலுக்கென்று ஒரு வினை, அதனுடைய வெளிப்பாடு ஒன்று ஏற்படும். அதுக்கு பேரு தான் இஸ்லாத்துல சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஃபசாது. இப்ப விளங்கிச்சா ஃபசாதுக்கு அர்த்தம்? இதுக்கு பேர் தான் ஃபசாது. அப்போ அப்படி ஒவ்வொரு மனிதனும் எதையெல்லாம் செய்கிறானோ அதனுடைய வெளிப்பாடுகள் உலகத்திலே உடனுக்குடன் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். இன்னைக்கு உலகத்திலே இவ்வளவு பெரிய பசாதுகள் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொன்னால் அடுத்தவர்கள் செய்ததல்ல, நாம் நாம் நம்முடைய கைகளால் ஏற்படுத்தி கொண்ட வினைகளினுடைய வெளிப்பாடு இது. அப்படி ஏற்பட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இந்த இடத்துல தப்சீர்களில் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம விளைவிக்கிறோம். நான் ஏற்கனவே இதை சொன்ன ஞாபகம், உலகத்திலே உள்ள மற்ற எல்லா பொருட்களையும் அல்லாஹ் மக்குஹூரியனாக படைத்தான், இந்த மனிதனை மட்டும் முக்தாரியனாக படைத்தான். இதுதான் இது இதுதான் இதுக்கு காரணமே. தப்சீர் எழுதும் போது எழுதுறாங்க, இது என்ன வேறுபாடுன்னா நம்ம சுலபமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுல உள்ள வேறுபாடு தான். என்ன வேறுபாடு? எல்லா பொருட்களையும் அல்லாஹ் மக்குஹூரின், மக்குஹூரின் என்று சொன்னால் அதன் மீது செயல்படுத்தாட்டத்தக்கது, அது அடிவணிந்து நடக்கக்கூடியது. அது இன்னொருவனால் அதனுடைய அவனுடைய கைக்கு உட்பட்டது. மக்குஹூரின் மனிதன் இருக்கிறானே முக்தாரி இஷ்டத்திற்கு செயல்படும். இது ரெண்டுதான் வித்தியாசம். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் அல்லாஹுத்தால மக்குஹூரின் தன்னுடைய அரசாட்சியை கொண்டு அப்படியே அப்படி ஆணி எடுத்த மாதிரி இப்படித்தான் போக வேண்டும் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டார். ஆனால் மனிதனை என்ன செய்தான்? முக்தாரி, நீ எப்படி வேண்டாலும் போலாம்பான்னு விட்டுட்டான் பொண்ணுடைய கையில. இது நேர்வழி, இது கெட்ட வழி, நீ எப்படி வேண்டாலும் போய்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பிரதிபலன் இருக்கிறது, உலகத்திலே இருக்கிறது மறுமையிலும் இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு சொன்ன ஞாபகம், சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது. எப்படி அந்த நாளையில் அது ஏற்படுத்தி வைக்கப்பட்டு அதனுடைய பாதையிலே வட்டப்பாதையிலே சுற்றி கொண்டிருக்கிறதோ, அறிவியல் கண்டுபிடிப்பதற்கு முன்னாலும் அப்படித்தான் சுற்றி கொண்டிருந்தது, அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னாலும் அப்படித்தான் சுற்றி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். மாலிகியோமித்தி என்ற அந்த இடத்திலே பேசிய ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது, இந்த பிரபஞ்ச அமைப்பு, நாம் வாழுகிற இந்த பூமியினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். தெரியாது, நாம் வாழுகிற அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நான் அதுக்குத்தான் அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப திருக்குறானிலே சொல்லும் போது சொல்கிறான், சீரு ஃபில் அர்தி பந்தரு கைஃபக்கான ஆயா. அட, இவ்வளவு தூரம் பிளைட்ல பறந்து வந்து இங்க ஒரு ஆபீஸ்ல வேலை கிடைச்ச உடனே ஆபீஸ் ஊடு இருக்காதரா மடையனே, சீரு ஃபில் அர்தி இங்க இருந்து பக்கத்துல போ, என்னுடைய அட்டாட்சிகளை பார், என்னுடைய அருக்குடைகளை பார், அலையில போய் பாரு, குஜைரால போய் பாரு, ஒண்ணு இல்லாத பாலைவனத்தே நாம் புள்ளையும் வளர வைப்போம் நினைத்தார். உலகம் அறிவு அங்கே மழுந்துகிறது. பாலைவனத்திலே புல் முளைக்காது என்பது உலகம் அறிந்த உண்மை, உலகம் சொல்லித் தருகிற உண்மை. ஆனால் பாலைவனத்திலே நாம் புல்லையும் முளைக்க வைப்போம். அது எப்ப உனக்கு தெரியும்? துபாய் வரையும் அங்கிருந்து பறந்து வந்துட்டு இப்படி திரும்பி போனா ஒண்ணுமே தெரியாது. இங்க இருந்து கார் எடுத்துட்டு போய் பாரு அங்க என்ன நடக்குது. இதே மாதிரி எத்தனையோ அத்தாட்சிகள் இதுவரை உலகத்திலே பாலைவனத்தை பற்றி பல பேர் பலவிதமாக பேசி இருக்கலாம். ஆனால் பாலைவனம்னா என்னன்னு பாக்கணும்னா போய் பார்த்தா தானே தெரியும். நாம் அதற்கென்று ஒரு அரேஞ்ச், ஒரு டூரை ஏற்படுத்தி, டூர் நிறுவனம் என்பதை ஏற்படுத்தி, உனக்குன்னே அவன் உட்காந்து வண்டியை விட்டு பெரிய பெரிய வண்டிகளை வாங்கி வச்சு அதுக்கு டிரைவரை போட்டு எதுக்கியா, நான் போய் சுத்தி பாக்குறது, நான் துபாய்க்கு வந்திருக்கேன்ல, நான் போய் சுத்தி பார்த்துருக்க, அப்படி அவ்வளவு பெரிய ஏற்பாடு ஆக்கி அவன் வண்டியை வச்சு காத்துட்டே உட்காந்துருக்கா. ராசா எப்போ வருவியே, காசு கொடுக்கணும், வேற பிரச்சனை. இப்ப போய் அவ்வளவு பெரிய பாலைவனம், வெறும் மண்ணா கிடக்குது. நம்ம ஊர்ல மண்ணுக்கு தேடிக்கிட்டு இருக்காங்களே, வீடு கட்டுறதுக்கு மண் இல்ல, மண் இல்ல, மணல காணும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அங்க லாரி கொள்ளங்கறான், போலீஸ் ஸ்டேஷனை ஆபீசரை வண்டி ஏத்தி கொண்டு போட்டாங்கன்னா, இவ்வளவு மண்ணு கிடைக்க கொஞ்சோண்டு பேக் பண்ணி மாசம் மாசம் அனுப்புனா கூட பெரிய வீடே கட்டிடலாம் போலக்கு. அப்ப இந்த மண்ணெல்லாம் எங்கேந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சு? அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? போய் பாரு, போய் பார்த்தாதான் பல விஷயங்கள் தெரியும். அப்போ இந்த உலகத்தினுடைய நியதி இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுகிற போது அல்லாஹுவின் மீது ஒரு அளவில்லாத காதல் ஏற்படுகிறது, ஒரு அளவில்லாத ஈமான் ஏற்படுகிறது. ஆமா, அவர்தான். நான் சும்மா என்னவெல்லாம பேசிட்டு உட்கார்ந்துருக்கேன், எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமில்லாத பாலைவனத்திலும் அவன் புள்ளை வளர்ப்பான், காவேரி பாய்ந்து கொண்டிருக்கிற தஞ்சை பாசன நிலத்திலும் ஒண்ணு இல்லாம பூமி வெடிச்சு போச்சுங்க ஆலிம்சானு சொல்ல வைப்பான். போன வாரம் சொன்னது மாதிரி துபாயில எதுவும் இல்லாத துபாயில அங்கிருந்து கொண்டு வந்து போட்டு சோத்துக்கு வழி தேடிட்டு இருக்கான். சோரே கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை அரிசி கம்பு, நம்ம ஊர்ல எங்க ஊர்ல என்ன விளையுதுன்னு, அரிசி விளையுது, அது விளையுது, இது விளையுது, எல்லாம் விளையுது. ஆனா நான் அங்கிருந்து இங்க முடியாது உட்காந்து எனக்கு அரிசி வேணும்னு கூட பைத்தியாரம்மா வெண்ணம்பா. ஆனா இந்த நாட்டுல பெட்ரோல் கூட இல்லை, ஆனால் எல்லாருக்கும் சோறு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு மட்டும் சோறு கிடைக்கல, ஒத்தாமாக்கும் சேர்த்து கிடைக்கும். தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இருக்கா, இது ரகசியம். இது சில விஷயங்கள் எல்லாம் நடந்து இதெல்லாம் வரும்போது எப்படிப்பட்ட படிப்பினைகளை பார்க்க வேண்டும். சும்மா அப்படியே வந்தது நல்ல பாம்பே இதுக்கு துபாய்க்கு வந்தா சாப்பு படுத்து அப்பா கடை இட்லி நாலு தள்ளியா கோதி அவ்வளவுதான், ஒரு சட்டி சாம்பார். இது வல்ல அறிவு நாம் பார்க்கிற விதங்களில் இருக்கிறது. இப்ப நம்ம சொன்னோம்லவா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி பார்க்கிற போது ஒரு அக்கவுண்ட்ஸ் மேனேஜரை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த இடத்துல பேந்த பேந்தன் முடிச்சு தப்பான பதில சொன்னாரு. இப்ப இதை பார்த்துட்டு நம்ம கேள்வி பதில் தெரியல அவரு அப்படின்னு போனா நம்மள மாதிரி பைத்தியார வேற யாரும் இல்ல. என்ன நம்ம அதுல இருந்து என்ன பாடம் எடுக்கணும்? அப்ப நம்ம சப்ஜெக்ட பத்தி நமக்கு ஏதாவது கொஞ்ச நாளும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம டிவியில போய் அழுதுகிட்டு நிக்காட்டியும் கூட நம்ம மேனேஜர் முன்னாடி நம்ம நிக்கும் போது கொஞ்சம் மரியாதையை நிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கணக்கு பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கியா? அறிவு தானே. பார்க்கிற விதங்கள், எடுக்கிற விதங்கள், நோக்குகிற விதங்களில் தான் மாறுபாடுகள். அப்ப கண்ணோட்டங்கள் மாறுபாடுகிற போது எல்லாரும் மாறுபட்டு போயிருக்கு. அப்ப அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து. அப்ப பிரபஞ்சம்னா நம்ம என்னன்னு விளங்கணும்? முதல்ல துபாயை விளங்கணும். அது துபாயில் உள்ள பக்கத்து நாடுகளை, பக்கத்தில் இருக்கிற அண்டையில இருக்கிற அந்த பிரதேசங்களை விளங்க வேண்டும். அதுக்கு முன்னால இந்த நாம் வாழுகிறோம் இந்த பிரபஞ்சம்னா என்ன? இன்னைக்கு பல பேர் வந்து தங்களுடைய அலுவலகத்திலோ வெளியே போய் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய வீட்டை நான் நேற்று போய் கூகுளி சர்ச்சில் உட்காந்து தேடி எங்கள் வீட்டை நான் பார்த்தேன். மேலே இருக்க மாடியினுடைய முற்றம் வரையும் தெரிகிறது, எங்கள் ஊரில் இருக்கிற குளம் தெரிகிறது, ஆறு தெரிகிறது, பக்கத்தில் இருக்கிற வயல் தெரிகிறது, பள்ளிவாசல் தெரிகிறது, பள்ளிவாசலில் இருக்கிற மெனராவும் தெரிகிறது. உட்காந்து பார்த்து ஏதோ என்ன எப்படி கண்டுபிடிச்சிட்டான்? கூகுளி சர்ச்சில் போய் போட்டு அங்கேருந்து தேடி அப்படியே போனோன்னா மகாமகம் குளம் ரொம்ப பெருசாக தெரியுது. அதில் நடுவில் வச்சிருக்க அந்த லிங்கம் அழகாக தெரிகிறது. தண்ணி பச்சை பசியேன்னு கிடக்கு மகாமகம் குளத்தில். பல பேர் பார்த்துருக்கலாம், தெரியாதவங்களும் இருக்கலாம். போய் தேடி பாருங்க. கூகுளி சர்ச், கூகுளி எர்த் என்று சொல்லுகிற அந்த அந்த இணையதளம் இருக்கிறது. அதில் போய் பார்த்தா நம்ம பூமி வருது. அந்த பூமியிலேயே தேடிக்கிட்டே போய் இந்தியா போய், தமிழ்நாடு போய், மெட்ராஸ் போய், அங்கேருந்து உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஊருக்கு போக முடியும். இப்போ 2006 எடுத்தது எங்க என்னுடைய தெருவில் என்னுடைய தகப்பனார் எந்த பள்ளியில இருக்கிறார்களோ அந்த பள்ளி நான் வரும்போது இருந்துச்சு. நான் வந்து இப்ப 2 ஆக போது 2006 எடுத்ததுனால அந்த பள்ளியை உடைச்சிட்டு வேற பள்ளி கட்டுறா. பள்ளி ஆசல போட்டோல காணும். என்னங்க அப்போ அந்த பூமி உருண்டை சின்னதா வச்சிருக்கான். அதுல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பூமி உருண்டைய சின்னதா வச்சிருக்கான். மோசை கிளிக் பண்ணி இழுத்து விட்டான் அப்படின்னு சொன்னா அது இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் சிக்கு சிக்கு. அப்போ ஒருத்தர் நண்பர் பக்கத்துல இருந்து கொண்டு கேட்டாரு, என்ன அதிர்த்து பூமியே சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கிய நீங்க வச்சு இழுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அது பாட்டும் சுத்திக்கிட்டே இருக்கும், சர்றன்னு சுத்திக்கிட்டே இருக்கும் பூமி. அப்ப ஒரு ஞாபகம் எனக்கு வந்தது, இந்த பூகோளத்தினுடைய அமைப்பு. அது வந்து வெளிப்படையில படம் எடுத்திருக்கான், பக்கத்துல கடல்கள் தெரிகிறது, அண்டார்டிக் பிரதேசத்தினுடைய அந்த ஐஸ் கட்டி தெரியும், இதெல்லாம் தெரியுது. அப்ப இதுக்கு வெளியே என்னெல்லாம் இருக்கும்? இந்த பூமி இதுக்கு வெளியே அதெல்லாம் உன்னை படம் பிடிக்க காணுமே. அப்ப என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு யோசிக்கணும் அல்லவா? அப்ப அப்படி யோசிச்ச போதுதான் நான் போன முறை ரமலான்ல இருக்கிற போது மாலிக் யௌமி தீனுக்கு எந்த ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டதோ அது ஞாபகம் வந்துச்சு. என்ன அந்த விளக்கம் அப்படின்னு கேட்டா, இன்றைய உலகத்தார்கள் ஒரு முடிவு செஞ்சு வச்சிருக்காங்க. உலக நல்ல வினைஞரும் உலகம் முடிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் என்பது இருக்கிறது, அது ஒரு மிகப்பெரிய ஒண்ணு. ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், வான மாதிரி. பிரபஞ்சம் என்பது வான மாதிரி, அதுல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தூவப்பட்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்துல தூவப்பட்டிருக்கிறது. அந்த நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திரம் இருக்கிறதே, அதுக்கு பேரு மில்கு வேன்னு சொல்லுவாங்க, பால் வெளி. அதுக்கு பேர் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் பிரபஞ்சத்திலே தூவப்பட்டிருக்கிறது. நல்ல விளங்குங்க, பூகோள பாடம் அஜர்த்துக்கு வேற என்ன தலையெழுத்து, இதெல்லாம் நடத்திட்டு ஆகணும். அப்ப வான் அவ்வளவு பெரிய வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் நாம் பார்க்கிறோமோ இப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரத்திற்கு பெயர் மில்கு வே, பால் வெளி. அந்த பால் வெளி உள்ள வந்து நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயிரக்கணக்கான நட்சத்திரம் பக்கத்துல சுத்தி இருக்கும். அந்த பால் வெளி உள்ளே வந்து நின்று பார்த்தால் அதற்குள்ளே ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள். அதுல ஒண்ணுக்கு பேரு இந்த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். இந்த மில்கு வேயினுடைய உள்ள நின்று பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தூங்கி கிடக்கிறது. அதுல ஒண்ணுக்கு பேர் இந்த சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பம் இருக்கிறதே அது ஒரு துணுக்கு தான். அந்த துணுக்குள்ள வந்து நின்று அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதில் தான் பூமி இருக்கிறது, சூரியன் இருக்கு. பூமி அதுல ஒரு துண்டு கூட கிடையாது, ஒரு டாட், ஒரு டச். அதுல கொஞ்சம் பெருசு எதுனா சூரியன். அந்த சூரியனை சுத்தி அத்தனை வட்ட கோள்கள் சுத்துக்கிறது. 9 கோள் புதுசு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், பக்கத்துல உள்ளதெல்லாம் சேர்த்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் நம்மளு. அப்ப 9 கோள்கள் சுத்துகிறது என்ற எந்த ஒரு உண்மையை யூனிவர்சல் ட்ரூத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் அதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு, அந்த தட்டை கடந்து இந்த தட்டை கடந்து உள்ள வந்து ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு அதுல பல நட்சத்திரங்கள் சிதறி கிடக்கிறது. அதுல ஒரு நட்சத்திரத்துக்கு பேரு சோலார் சிஸ்டம். அந்த ஒரு நட்சத்திரத்துல வந்து நின்று பார்த்தோம்னா அதுல பூமி இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, சூரிய குடும்பம் இருக்கிறது, இப்படி எல்லாம் பல. அப்போ அதுல சொல்லும் போது ஒரு கணக்கு போன தடவையும் சொன்ன ஞாபகம் இருக்கிறது எனக்கு. இந்த சூரிய கிரகணம் இருக்கிறது, இந்த சூரிய குடும்பம் இருக்கிறது, அது இந்த சூரியன் தன்னுடைய பூமி சுத்திக்கிட்டே இருக்கு. சூரியனை சுத்தி இது நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சலாம். அப்படி சுத்துறதுனால தான் இரவு பகல் வருகிறது. அந்த சூரியன் என்ன செய்கிறது? தன்னுடைய குடும்பத்தான பூமி, புதன், வியாழன், நெப்டியூன், புளுட்டோ இதெல்லாத்தையும் சேர்த்து தூக்கிக்கிட்டு பூமி சுத்தி கொண்டிருக்கிறது. எதை என்று கேட்டால் பிரபஞ்ச மையத்தை சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்படி பூமி சுற்றுகிற அந்த வினாடி இருக்கிறதே மணிக்கு 20,000 மைல் வேகத்திலே சுத்தி, 20,000 மைல், 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அபுதாபிக்கு வண்டியில போனாலே என்ன நடக்கும் தெரிய மாட்டேங்குது. குடிச்சிட்டு எங்க இருப்போம், போய் முடிக்கிறது வரை அன்னைக்கு ஒரு கார்ல ஏறிட்டு அவஸ்தையாயி நம்ம திரும்ப ஊருக்கு தான் போவோமா, இல்ல அபுதாபி ரோட்ல இப்படியே போயிருவோமா? நூறு 120 போனாலே அதுவே அதுவே செட் பண்ணி வச்சிருக்கான். 120 போன அப்படியே மடையனே ஏ கீ கீன்னு கத்துது. என்னன்னா போறேன் காலனு. அப்ப இந்த 120 கிலோமீட்டர் அது வினாடிக்கு 20,000 மைல் கிலோமீட்டர் வேகத்திலே பூமி சூரிய குடும்பம் சுற்றி கொண்டிருக்கிறது. அப்ப பூமி எப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்? அப்ப இப்படிலாம் பார்த்தோம்னா அப்படி ஒரு முறை இந்த பூமி இந்த சோலார் சிஸ்டம் இருக்கிறதே சூரிய குடும்பம் தன்னுடைய குடும்பமான பூமி சூரியன் புதன் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு 20,000 மைல் வேகத்திலே சுற்றி கொண்டிருந்தது என்று சொன்னால் ஒரு முறை இந்த பிரபஞ்சத்தை சுற்றி வருவதற்கு 22.5 கோடி ஆண்டுகள் ஆகுமா? எதுவும் புரியுதா? என்னமோ நடக்கலையா? நாம் வாழுகிற பூமி அதை பத்தி அவசியமா நம்ம தெரிஞ்சே இருக்கணும். ஒரு நாளைக்கு உள்ள போறோம் இல்லவா? அப்போ 3 தட்டுகள் பிரபஞ்சம், மில்க்வே, அதற்கு மேல இருக்கிற சோலார் சிஸ்டம், அந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு பகுதியில் இருக்கிற அந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு பூகோள அமைப்பு, அதுல பூமி இருக்கிறது, அந்த அந்த சூரிய குடும்பம் இருக்கிறதே தன்னுடைய சூரியன் தன்னுடைய குடும்பத்தை தூக்கி கொண்டு 20,000 மைல் வேகத்திலே வந்து சுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி அந்த சூரிய குடும்பம் இந்த பூமியை சுற்றி வருவதற்கு கிட்டத்தட்ட 22.5 கோடி ஆண்டுகள் ஆகுமா? அல்லாஹ் ரப்பே நீ ரொம்ப பெரிய அறிவுக்கு புரியல. 70 வருஷம் இருக்கிறதுக்குள்ள இந்த துணியால என்ன பாடுங்க? நாயாகி பேயாகி பிச்சைக்காரனாகி எப்படிலாம் எதுக்கு? ஒருத்தர் அன்னைக்கு சொல்லும் போது சொன்னாரு, தெரு நாயா பிறந்திருக்கலாம் போல. என்ன என்ன பிரச்சனை? என்னங்க வீட்டுல இந்த போன் இங்க ஒரு போன் ஆட்டர் பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு மேனேஜர் கொடுக்கற பிரச்சனைக்கு இவர் சொல்றாரு, தெரு நாயா பிறந்திருக்க. இந்த ஒரு ஜீவன் அந்த பூமி தட்டிலே ஒரு ஓரத்துல எங்க இருக்குன்னு கூட தெரியாது. இப்ப அதே மாதிரி சில பேர் நாங்கெல்லாம் யாரும் தெரியுமா, நாங்கெல்லாம் நினைச்சேன் அவ்வளவா பாப்பா நீங்க பூமியில எங்க இருக்கீ கொஞ்சம் கண்டுபிடிச்சு காட்டுங்க பாப்பா. ஒண்ணு செய்வேனா, இந்திய திருநாட்டினுடைய வரவடைத்தை எடுத்து வைத்து காட்டினாலே நீங்க எங்க இருக்கீங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுல நம்ம ஊர் கும்பகோணத்தையும் ஒரு புள்ளிதான் வச்சிருக்கேன். சில பேர்ல அதையும் வைக்கிறது இல்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் முடியுமான்னு ஊர் ஊரே புள்ளிதான் வச்சிருக்கேன். அந்த புள்ளிக்குள்ள நம்ம எங்க இருக்கோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட இந்த மனிதனுக்குள்ளே அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவை தந்திருக்கிறார் அதை தேடணும். 20,000 மைல் வேகத்திலே 22 வருஷம் 22.5 கோடி ஆண்டுகள் இந்த பிரபஞ்சத்தை சுத்ததுன்னா அப்ப என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு வெளியே? புரியாது, புரியவும் முடியாது. இந்த புரிய முடியாததை படைத்து வைத்து நடத்தி கொண்டிருக்கிறாயே ரப்பே, உனக்கே சர்வப்புகழும். அதுல எந்த கோளும் என்னைக்காவது பக்கத்து கோள் கூட போய் மோதிச்சு அப்படின்னு இதுவரை எந்த நியூஸ் வரல. அப்படி மோதி ஒரு கொலாப்ஸ் ஆயிருந்துச்சுன்னு நம்ம அபுதாபி ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டா எப்படி வண்டிகள் சட சட சடன்னு அடிச்சு இப்படி திரும்பி நிக்கதோ, அப்படி ஒரு ஆக்சிடென்ட் எங்கேயாவது ஆயிருந்து என்ன நடந்திருக்கும்? நம்ம எங்க இருப்போம்? அல்லாஹ் தஆலா திருக்குறானிலே சொல்லும் போது சொல்லுகிறான், இந்த பூமி சுற்றி கொண்டிருக்கிறது, இந்த வானம் அப்படியே முகடில்லாமல் நின்று கொண்டிருக்கிறது. உங்க நாங்கெல்லாம் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? யாராவது இந்த பூமியை ஒரு நாளைக்கு தாங்கி புடிங்க வாயன் பார்ப்பாங்க. அல்லாஹ் அல்லாஹ் இந்த அறிவுக்கு இந்த ஆட்டம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க என்ன பண்ணலாம்? எதுவுமே கிடையாது. நீ இதுல அல்லாஹோட வேற சில போட்டி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணும் கொடுங்க. என்ன அல்லாஹ் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. என்னமோ இவரு வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் மாதிரி சண்டை வேற அவங்க கூட. ஆனா மூதேவி நிமிஷத்துல நினைச்சா 20,000 கிலோமீட்டர் வேகத்துல அந்த சூரிய குடும்பத்தை சுத்த வைத்திருக்கா, நீ என்ன போச்சு மண்டே தட்டவே வேற நினைச்சாலே உள்ள போயிருவ நீ. அப்போ இது எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அப்ப கத்தர வஹதா அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான், அவன் நிர்ணயம் செய்தான் அப்படியே செயல்படுத்த வைத்திருக்கிறான். ஹதா என்று சொன்னால் அதற்கென்று ஒரு வரியை வரிவடிவத்தை கொடுத்து அங்க ஒரு இன்ஜினியரிங் மேப் ஸ்கேல் போட்டு இப்படிதான் நீ சுத்தணும் தான், அதுவும் சுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலே இல்லாத ஒரு தூசி இவ்வளவு பெரிய மனுஷனை வச்சுட்டு நீ செயல்பட்டுக்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போடுற ஆட்டம். இப்படி ஒரு ஏகத்தியார பூமி கொடுத்திருந்தா என்ன லெவல் ஆயிருக்கும்? ஆனா இந்த லெவல்ல கூட இப்படி போற நாங்கெல்லாம் யார் யாரு? அப்போ அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், இந்த உலகத்திலே பசாதை ஏற்படுத்துகிறார்கள். எப்படி இந்த ஒரு தூசி அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா மத்ததெல்லாம் வேலை நடக்காது. நாளை காலையில இருந்து சுபு தொழுவு எப்படி இருக்குன்னு தெரியாது. அல்லாஹ் யார் யாருக்கு நர்சுல போடுறானா அவளுக்குதான் உண்மையிலே இந்த 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 வார்த்தை இருக்கிறத இது உள்ளத்திலே இறங்கி இருந்தால் சுபு தொழுகையே வேற மாதிரி இருக்கும். உண்மை சுபு தொழுகைக்கு தானா முழிப்பு வரும். அப்பவே நம்மள சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு மேனேஜர் ஒரு சாதாரண ஒரு ஆபீசர் நமக்கு மேல உட்காந்து காலையில 4 மணிக்கு நான் ஏர்போர்ட்ல அனுப்பி வந்துடுறேன்னா நைட்டு பூரா தூக்கம் வர மாட்டேன். ஏன் பாப்பா டிஸ்மிஸ் பண்ணிட்டான்னா 10,000 திரும்ஸ் நான் வாங்குறேனே, என்னை பத்தி எனக்கு தெரியும், அடுத்த கம்பெனிக்காரன் தரமாட்டான், அதனால இவனுக்கு கொஞ்சம் மஸ்க் அடுத்துனா சித்தாவன் இருக்கின்ற சிறு காலையில 3:30 அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு இங்க இருந்து அவனை போய் ஏர்போர்ட்ல அவர் என்ன செய்வார், வந்தவொடனே பையலுக்கு டாட்டாட். இதுக்குத்தான் இங்க வந்தோம். அப்போ ஒரு மேனேஜருக்கு சம்சா அடிக்கிறதுக்கு, ஒரு மேனேஜருக்கு மஸ்கா அடிக்கிறதுக்கு என்ன வேலை காலையில அலாரம் அடே? இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கானே, இவ்வளவு பெரிய படைப்புகளையும் படைத்து அப்படியே ஓட விட்டு பாத்துக்கிட்டு இருக்கானே. அந்த அல்லா சொல்றான், டே தொழுவிடா அப்படின்னா முடியாது, எனக்கு இப்ப தூக்கம் தான் ரொம்ப முக்கியம், நீ போய்கிட்டே பொருந்துதா சகோதரர்களை, சிரிப்பதற்கு இல்ல சிந்திப்பதற்கு பொருந்துதா. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் தூக்கம் தான் வருமா, நைட்டு முழுக்க படுத்து தூக்கம் வருமா? அடே எப்படி ஓட்டிட்டு இருக்கேன் எல்லா பூமியை, இந்த பூமி மேல உட்காந்துக்கிட்டு அவன் சொன்னா அக்கா காட்டி என்ன தூக்கம் வரக்கூடாது சுபகத்தொழுக வரையும். ஏன் எல்லாருக்கும் சேர்த்து, எனக்கும் சேர்த்து உங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து. ஆகவே சகோதரர்களே, இவ்வளவு பெரிய நிலைகளை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் அவன் படைத்தான், அதிலே ஒரு நிலைமைகளை ஏற்படுத்தினான், அதற்கென்று ஒரு வழிகளையும் அமைத்துக் கொடுத்தான், அந்த வழியிலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதுக்கு பேர் தான் மக்குகூரி. இந்த ஒரு புள்ளிக்குள்ள உட்காந்து நம்ம இவ்வளவு ஆட்டம் பண்றோம், இத்தனை புள்ளிகளும் அதற்கென்று எந்த வழிகள் வகுக்கப்பட்டதோ அதுல எந்த மாற்றமும் செய்யப்படல. ஒரு கோல் சுடலாம், ஒரு கோல் சில்லுன்னு இருக்கலாம், ஒரு கோல் இல்லாம இருக்கலாம், ஒரு கோல் குழு இருட்டா இருக்கலாம், இன்னொரு கோல் வெளிச்சமாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ முக்தாரீனாக பூமியினுடைய ஏதோ ஒரு பகுதியிலே வாழக்கூடிய அனுமதி கொடுக்கப்பட்ட மனிதன் இருக்கிறானே, நான் யாரா அப்படிங்கிறான். அப்ப அந்த இடத்துல சிந்திக்கணும், அப்படி அவன் செய்கிற போது அங்கதான் பாயிண்ட், அப்படி அவன் செய்கிற போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பூமிக்கு இயற்கையிலே இருக்கிற நிலைமையை அல்லாஹ் எதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ, எவரி ஆக்ஷன் ஹேஸ் எ அனதர் ரியாக்ஷன், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. இவே இங்க ஒன்னு செஞ்ச உடனே அதற்கு எதிராக உடனடியாக உலகத்தில ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஏற்படுகிறது. சொல்லும் போது அந்த தஃப்ஸீர்ல எழுதும்போது எழுதுகிறார்கள், இவன் ஏமாற்றினான் என்று சொன்னால் அதற்கும் ஒரு விளைவு, ஒரு பெரிய ஒரு வியாபாரி ஏமாற்றம் செய்கின்றான், மோசடி செய்கின்றான் என்று சொன்னால், அடுத்தவர்களுடைய பொருளை பிடுங்கி எடுக்கிறான் என்று சொன்னால், அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பொருள் இவரை விட்டு வேற ஏதாவது ஒரு வகையில வெளியே ஓடிடு, அவ்வளவுதான். நம்ம பொருளாதாரத்தை பத்தி நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறது, பல தடவை இங்க இந்த இடத்துல நான் பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்று மனிதர்களை இயக்குகிற கருவிகளாக அதுதான் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்துல சோடை போய்விட மாட்டார்கள் முஸ்லீம்கள், சோடை போய்விடக்கூடாது என்பதற்காக பல தடவை சொல்லியிருக்கேன். காசு பத்து நத்தை காசை வைத்து நீ எதுவும் சாதிக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ திருடி அப்படி நான் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சா அல்லாஹ் பரக்கத்தை மட்டும் எடுத்துக்குவான். நான் தந்ததை விட நீங்க ஏதாவது கூட எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, சரி பாப்பா நீங்க எடுத்துக்கோங்க, எப்படி வேண்டாலும் மோசடி செய்யுங்க, நம்ம அந்த பரக்கத்துன்னு சொல்லிட்டு உள்ள போட்டு வச்சிருந்தா அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இவர் 10 ரூபாய் எடுத்துட்டு அங்க போய் பார்த்தா 150 ரூபாய்க்கு செலவு இருக்கு. சரி, ஆனா மனிதன் அதை பத்தி சிந்திக்கிறதில்ல, யோசிக்கிறதில்ல, அது பாட்டு சரி ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஓட்டிட்டு இருக்கான். இந்த 150 ரூபாயை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கை வச்சாதான் வேலை நடக்கும். அப்ப அசல புரிஞ்சுக்கிட்டான் ஒருத்தன், எதுல இதில் என்னுடைய செயல்பாடுகள் ஆவதில்லை, அல்லாஹ் கொடுக்கிற பறக்கத்தில் தான் ஆகிறதுன்னா 150 ரூபாய் சம்பளம் தந்தாலும் நம்மளால இருக்க முடியும், இருக்கணும். ஏ அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் தாலா முடிவு சொல்லிவிட்டால் உங்களுக்குரிய சாப்பாடுகள் உங்களுக்கு இன்று முடிவு செய்யப்பட்டதல்ல என்றும், அது வரும், எப்படி வருகிறது என்பதில் தான் வேறுபாடுகள். ஹலாலா நீ எடுத்துக்கிறியா, ஹராமா எடுத்துக்கிறியா, அவ்வளவுதான் வித்தியாசம். உனக்கு 150 ரூபாய் இன்னைக்கு கிடைக்கணும் என்று இருந்தால் அது தலையெழுத்திலே நிறுவி, நீ திருநாளும் சரி எப்படி கிடைச்சாலும் சரி, ஆனால் நீ அதை வாங்கிக் கொள்ளுகிற முறைகள், அதுக்கு தான் கேட்கறதுக்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், யானா நீ கொடுக்கிற அந்த பொருளாதாரம் இருக்கிறதே, எனக்கு கொடுக்கிற உணவு இருக்கிறதே, அதை ஹலாலான முறையிலே, தெளிவான முறையிலே, உனக்கு பொருத்தமான முறையிலே கொடுத்துரு. உனக்கு மாற்றமான முறையில போய் அதை எடுத்து நான் கேவலப்பட்டு கடைசியில உலகத்துக்கு மத்தியில தலை குனிஞ்சு நின்னு வந்த காசும் போய் என்கிட்ட இருக்கு காசை ஆக்கிறாதே, 150 ரூபாய் ஹலாலான முறையில எனக்கு எப்படி வர வேண்டும் அப்படி கொடுத்துரு. அதுலயும் சந்தோஷம், நீயும் சந்தோஷமாக இருப்பை, உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இதனுடைய ரியாக்ஷன் உலகத்திலே சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அது இல்லை அப்படின்னு சொன்னா அது கொடுக்கிற நிலைமை வேறு. ஆகவேதான் உலகத்துல அல்ல, திருக்குறளில சொல்லும் போது சொல்லுகிறான், அழகா சொல்லி முடிச்சுட்டான். இந்த பசாது எல்லாம் பரவதற்கு காரணம் என்னங்க அப்படின்னு நீங்கள் நம்மிடத்தில கேட்டீர்கள் என்று சொன்னால், நீ உங்களுடைய செயல்களை எப்படி அமைத்துக் கொண்டாயோ அதுக்கு தகுந்தது மாதிரி பசாது போயிட்டே இருக்கும். நீ அல்லாஹ் சொன்னது மாதிரி ஒழுங்கா இருந்துட்டு அப்படின்னு சொன்னா ஒரு பசாதும் இருக்காது, எல்லாம் சந்தோஷமே சந்தோஷம், வித்தியாசம். ஏ அதை இன்று உலகமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அப்ப அகலாக் ரீதியாக, குணநலன் ரீதியாக, பிஹேவியர் ரீதியாக ஒருவன் மாறாக செயல்படுகிற போது அதுக்கு ஒரு ரியாக்ஷன். இன்னொரு பொண்ணை போய் நல்லா அவரை கையை பிடிச்சி இழுக்கிறது, தொட்டு பார்க்கறது, முத்தம் கொடுக்கறதுன்னா இதனுடைய ரியாக்ஷன். நமக்கு நம்ம நம்ம பெத்த மகளுக்கு, நமக்கு நம்ம பொண்டாட்டிக்கு வேற ஏதாவது ரோட்ல போறவே கடையில் அடிக்க, அது எப்படி அது? ஆமா, நீங்க மட்டும் அப்படி செய்யும் போது அவர்களும் யாராவது ஒருத்தருக்கு தங்கச்சி அல்லது தம்பி அல்லது அதாவது பொண்டாட்டியா தானே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு செய்யும் போது மட்டும் ஆசையா இருக்கு, உங்க வீட்டுக்காரங்க அம்மாக்கு அப்படி நடக்குன்னு சொன்னா ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யுது. ஒருத்தர் இதை பத்தி சொல்லும் போது சொன்னாரு, அது என்ன அநியாயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, வெளியே போய் ஒருத்தர் கிட்ட சண்டைக்கு வந்துட்டாரு, இது என்ன அது இப்படி சொல்றீ, அநியாயமா இருக்கு. இப்ப நான் சொன்னேன் அவங்களுடைய நிலையை பொறுத்து, ஒருத்தர் உடனே தவா செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாம் மாத்திக்கலாம். இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட முடியாது, ஆனால் இப்படித்தான் இருக்கும் என்று திருக்குறான் சொல்லி தருகிறது. நீ ஒரு சாணியை, ஒரு விபச்சாரணையை, விபச்சாரியை தவிர வேற யாரும் திருமணம் முடிக்க முடியாது. நான் விபச்சாரமா இருப்பேன், என் மனைவி நல்ல பொண்ணா இருக்கணும், முடியவே முடியாது. திருக்குறான் சொல்லி மாற்றங்கள் உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பொருளாதார ரீதியாக நீ ஏற்படுத்துகிற மாற்றங்கள் உலகத்திலே மாற்றத்தை ஏற்படுது. அப்ப மொத்த பசாதுக்கு காரணம் யாரு? நீனே எல்லாத்தையும் எழுதி போட்டு ஐயோ முடியலையே, அல்லாஹ் பசாதை கொடுத்துட்டானே, அதுதானே என்னடா பைத்தியம்?